వేదాంతలక్షణమునేంద్రకృపాద్దబోధం తద్వాదయుగ్మదలదీర్ఘభృంగరాజం త్రైహ్యంతయుగ్మకృతభూరిపరిశ్రమంతం శ్రీరంగలక్ష్మణమునిం శరణం ప్రపద్యే. శ్రీమద్వేదాంతరామానుజమునికరుణార్ధవేదాంతయుగ్మం శ్రీమచ్చీవాదయోగీశ్వరగురుపదయోరర్పితస్వాత్మభారం శ్రీమచ్చీరంగనాథాహ్వయమునికృపయా ప్రాప్తమోక్షాశ్రమంతం శ్రీమద్వేదాంతరామానుజమునిమపదం సంశయే దేశికేంద్రం. లక్ష్మీనారదమారంభాం నాథయామునమధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురు పరంపరాం. శ్రీరంగేశపదే తమద్భితఫలం శ్రుత్యంతరామానుజ శ్రీయోగీంద్రగురోత్తమేన యమిన శ్రుత్యంత విద్యాత్మనః ప్రాప్తశ్రుత్యవతం స యుగ్మహృదయం శ్రీవాస రామానుజాత్ శ్రీశ్రీవాస మునీంద్రదేశికమణిం శ్రయోనిధిం సంశ్రయే. దివ్యమాన ఆచార్య పరంపరై పెరుమాళ్ తొడకమాక అనుభవించుంటారోం. ఆచార్య పరంపరయిల్ ప్రధానమైన కూటస్థர்களாக நம்மாழ்வார் ஸ்ரீபாஷ்யக்காரர் சுவாமி நிகமானந்த மகாதேசிகன் முனித்ரய சம்பிரதாய கூட்டஸ்தர் என்பதான அசாதாரணமான பெருமையோடே எழுந்தருளிருந்த ஸ்ரீமத் திருக்குடந்தி தேசிகன் இந்த விசேஷமான விலட்சணமான ஆச்சாரிய பரம்பரையில் நாம் சென்ற வாரங்களில் திருக்குழந்தை தேசிகனுடைய விசேஷ சிஷ்யராக எழுந்தருளியிருந்த வழுத்தூர் ஆண்டவன் என்று நாம் கொண்டாடும்படியான ஸ்ரீரங்கம் சுவாமி, ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ மகாதேசிகனுடைய அற்புதமான பெருமைகளை எல்லாம் பார்த்தோம். வேதாந்த ராமானுஜ சுவாமி பூர்வத்திலே வழுத்தூர் என்ற அக்ரஹாரத்திலே விசேஷமான அத்யேதாக்களாய் பண்டிதர்களாயிருந்தவர் வம்சத்திலே அவதரித்தார். பிரம்மச்சாரியாயிருக்கும் போதே வைராக்கிய நிதியாய் எழுந்தருளியிருந்தார். பிரம்மச்சாரியாகவே சந்நியாசாசிரமத்தை சுவீகரிச்சுண்டார். சாக்ஷாத் சுவாமியினுடைய சதீர்த்தராயும் சிஷ்யராயும் இருந்த பாதுகா சேவக ராமானுஜ சுவாமியினிடத்திலே சந்நியாசாசிரமத்தை சுவீகரிச்சுண்டார். ஆறாம் முதாழ்வான் ஸ்வப்னத்திலே நியமித்த பிரகாரம் திருக்குடந்த தேசிகனை ஆசிரயிச்சார். அவர் ஆசிரயிச்ச அதே தினத்திலே அதே சமயத்திலே செய்யானம் சுவாமி, வத்தராயிருப்பு சுவாமி என்ற இரண்டு யதிகளும் கூட வந்து ஆசிரயித்தார்கள். இப்படி வத்தராயிருப்பு சுவாமி, ஸ்ரீனிவாச மகாதேசிகன், செய்யானம் சுவாமி, ரங்கநாத மகாதேசிகன், வழுத்தூர் சுவாமி, வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன், இந்த மூன்று பேரும் இளம் வயதிலேயே சிறுவர்களாகவே சந்நியாசாசிரமத்தை சுவீகரித்து கொண்டு திருக்குழந்தை தேசிகனை ஆசிரயிச்சிருந்ததினாலே இப்படி இளம் சன்னியாசிகளுக்கே ஆச்சாரியராயிருக்கார். மகாவித்வான்களாய், மகாஜானிகளாய், மகா வைராக்கிய நிதிகளாய் இருக்கக்கூடிய உத்தமமான இந்த சன்னியாசி சிரேஷ்டர்களுக்கு ஆச்சாரியராயிருக்கும் ஆச்சாரிய சிரேஷ்டரானபடியினாலே திருக்குழந்தை தேசிகனை முனித்ரய சுவாமி என்று கொண்டாடினார்கள். அதனாலே முனித்ரய சம்பிரதாயம் என்றதான பிரசித்தியும் திருக்குழந்தை தேசிகனுடைய சிஷ்ய சம்பிரதாயத்துக்கு ஏற்பட்டது என்றெல்லாம் பார்த்தோம். இந்த முனித்ரயத்திலே ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ மகாதேசிகனுக்கு தான் சிஷ்ய சமிருத்தி அமோகமாக ஏற்பட்டது. திருக்குழந்தை தேசிகன் தேசிகன் சம்பிரதாயம் ஆச்சாரிய நிஷ்டையோட ஸ்ரீஜெயந்தி முதலானதான தர்மங்கள் அனுஷ்டானத்திலேயும் கொஞ்சமும் பிசகில்லாமல் பாஷ்யக்காரர் வழியாக வந்ததான இந்த சம்பிரதாயத்தை நன்றாக பரப்ப வேணும் என்றதான ஆசையில வழுத்தூர் ஆண்டவனை ரொம்ப விசேஷமாக அனுகிரகிச்சார். அவரும் அதே போல சம்பிரதாயத்தை நிறைய சிஷ்ய சமிருத்தியோட வளர்த்ததுனாலே ரொம்ப சந்தோஷப்பட்டு திருக்குழந்தை தேசிகன் வழுத்தூர் ஆண்டவனை வேதாந்த ராமானுஜ மகாதேசிகனை ஆண்டவனே என்று ஒரு கால் போற்றினார். பின்னால் வெகு காலம் கழித்து அதே திருநாமத்தையே திருவரங்கனும் அவருக்கு நம் ஆண்டவன் ஆண்டவனே வாரும் என்று ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் அவரை ஆஹ்வானம் பண்ணி அவர் கௌரவிச்சார். அதனாலே ஆச்சாரியாளாலையும் ஆண்டவன் என்று சொல்லப்பட்டு பெரிய பெருமாளாலேயும் ஆண்டவன் என்று கொண்டாடப்பட்டவரானபடியினாலே வழுத்தூர் ஆண்டவனுக்கு ஆண்டவன் என்றதான திருநாமம். ஆனால் இருந்தாலும் ஏற்கனவே அவருக்கு ஸ்ரீரங்கம் சுவாமி என்று ரொம்பவும் பிரசித்தி இருந்ததுனாலும் நெடுங்காலம் அவருக்கு ஸ்ரீரங்கம் சுவாமி என்றே பிரசித்தி இருந்ததுனாலையும் அவரை நிறைய பேர் ஆண்டவன் என்று விவகாரம் பண்ணலை. ஆண்டவன் என்று பெருமாள் சொன்னதை தெரிஞ்சுக்கவும் இல்லை. ஆனால் கூடவே இருந்த திருத்துறைப்பூண்டி சுவாமி ஸ்ரீனிவாச ராமானுஜ மகாதேசிகன் வழுத்தூர் ஆண்டவனோடே கூடவே ஸ்ரீரங்கத்திலே பலகாலம் எழுந்துள்ள இருந்ததுனாலே அவருக்கு இந்த விருத்தாந்தம் நேரடியாக தெரிந்து அதனாலே எப்பவும் தம் ஆச்சாரியரை பின்னால் அடுத்ததாக ஆண்டவன் ஆண்டவன் என்றே சொல்லி வருவார். அதனாலே வழுத்தூர் ஆண்டவனுடையதான திவ்ய பிரபாவம் பின்னால் ஆண்டவன் என்றதான திருநாமத்தோடே பிரசித்தி அடைந்தது அது அவருடைய சிஷ்யரான திருத்துறப்பூண்டி ஆண்டவனால்தான் என்று இந்த விஷயம்லாம் பார்த்தோம். வழுத்தூர் ஆண்டவனுடைய பிரதான சிஷ்ய பரம்பரை அமோகமாக முனித்திரயம் என்று தமிழ்நாடெங்கும் நன்றாக பரவித்து எத்தனையோ சிஷ்யர்கள் இருந்தாலும் முக்கியமாக மூன்று சிஷ்யர்கள் பிரதானர்கள் வழுத்தூர் ஆண்டவனுக்கு. அதில் திருத்துறப்பூண்டி ஆண்டவன் கூடவே எழுந்தருள் இருந்தவர். இவர் விளக்குடியிலே ஈழனி வம்சத்திலே அவதரித்தவர் என்று பார்த்தோம். திருத்துறப்பூண்டி ஆண்டவனுடைய திவ்ய சரித்திரம் விஸ்தாரமாக எங்கும் கிடைக்கவில்லை. ஏனென்றால் மகாஜான நிதியாய் அனுஷ்டானபரராய் பரமசாந்தராய் தனக்கு என்றதான ஒரு ஆசிரமம் கூட அமைத்துக் கொள்ளாமல் எப்படியாகும் கல்யாணாபக சுவாமி, சாக்ஷா சுவாமி, பழுத்தூர் வேதாந்த ராமானுஜ சுவாமி இவர்களெல்லாம் கொள்ளிடக்கரையோரத்திலே மரத்தடியிலேயும் ஆனல் புதர்களிலேயும் தனக்கு ஒரு ஆசிரமம் என்றில்லாமல் சன்னியாசியானவன் எல்லாவற்றையும் துறந்திருப்பார், அதனாலே தனக்கு என்று ஒரு ஒரு இருப்பிடத்தையும் துறந்திருப்பார் என்று பிராச்சீன மகர்ஷிகள் காலத்திலே இருந்ததான சன்னியாச தர்மத்தை இந்த கலியுகத்திலே இவர்கள் கடைபிடித்து கொண்டு வந்தார்கள். அதனால இவர்களுக்கு ஆசிரமம் இல்லாமல் இருந்து, அதே போலதான் திருத்துறப்பூண்டி ஆண்டவனும் ஒரு ஆசிரமம் என்று ஒரு இருப்பிடம் என்று இல்லாமல் கொள்ளிடக்கரை ஓரங்களிலே தம்முடைய ஆச்சாரியர் எழுந்தொழில் வழுத்தூராண்டவன் சஞ்சரித்த பிரதேசங்களிலே தாமும் அவரோடையே கூடிய சஞ்சாரம் பண்ணி கொண்டு எழுந்தொழிலிருந்தார். அதனால இவருடைய சரித்திரம் விஸ்தாரமாக எதுவும் கிடையாது. வழுத்தூர் ஆண்டவனுடைய கூட இருந்தார், வழுத்தூர் ஆண்டவனிடம் எல்லாத்தையும் கிரகித்தார். வழுத்தூர் ஆண்டவனுடைய அவருக்கு பிறகு அவருடைய பிரதான சிஷியராக ஜனங்களாலே கொண்டாடப்பட்டார் என்றும் இவ்வளவுதான். இன்னும் கேட்டால் திருத்துறப்பூண்டி ஆண்டவன் எந்த ஊரிலே திருநாட்டுக்கு அலங்கரித்தார் என்று வார்த்தை கூட கிடையாது. ஸ்ரீரங்கத்திலேயே எழுந்தருள் இருந்தார் என்ற வார்த்தை உண்டு, ஆனால் எந்த ஊரிலே திருநாடு அலங்கரித்தார் என்ற வார்த்தையை தெரியாது. அந்த அளவுக்கு தன்னை ஒரு காலத்திலும் ஒரு விஷயத்தினாலும் வெளிப்படுத்தி கொள்ளாமல் பரமசாந்தராய் சாந்தி நிதியாய் எழுந்துள்ள இருந்தார் திருத்துறப்பூண்டி ஆண்டவன். ஆனால் இவரால இந்த நம்முடைய ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரம சம்பிரதாயம் பெற்றதான பெரிய நன்மை ரொம்ப அத்தியுதம். அதை பின்னால் சொல்லுவோம். திருத்துறப்பூண்டி ஆண்டவன் போலயே வழுத்தூர் ஆண்டவனிடத்திலே இன்னொரு மகா ஜான நிதி அனையாரி மகாதேசிகன் எழுந்தருள் இருந்தார். அவர் கிரகஸ்தராகத்தான் இருந்தார், ரொம்ப காலம் கிரகஸ்தராயிருந்து கடைசியிலே திருநாட்டுக்கு எழுந்துருவதற்கு 3 நாள் முன்னால் ஆபத் சன்னியாசத்தை சுவீகரிச்சுண்டு சன்னியாசியா எழுந்தருள் இருந்து இந்த தேகம் பிராமண தேகம் சன்னியாசியா போகணும் என்று ரொம்ப பிராச்சீனமான மகான்களுடைய ரிஷிகளுடைய ஆசை அது. அதை தானும் கடைபிடித்து கடைசியிலே 3 நாட்கள் சன்னியாசியாக எழுந்தருளிருந்து திருநாட்டுக்கு எழுந்தருளினார் இந்த அன்னையாரி மகாதேசிகன். மகாபலிபுரத்தில் ஹயக்ரீவ சாட்சாத்காரம் பெற்றவர், ஹயக்ரீவ கல்பத்திலே சொன்ன பிரகாரம் ஹயக்ரீவ மந்திரத்தை புரஸ்வரியோடு செய்து ஹயக்ரீவ சாட்சாத்காரம் பண்ணவர் என்று இவருடைய பெருமையும் பார்த்தோம். அதே போல வழுத்தூராண்டவனுடைய இன்னொரு பிரதான சிஷ்யர் ஆண்டிக்காட்டு சுவாமி என்று சொல்வது, அவருக்கு வேதாந்த ராமானுஜ சுவாமி என்றே திருநாமம். வழுத்தூராண்டவனுக்கும் வேதாந்த ராமானுஜ சுவாமி, அவருடைய சிஷ்யரான ஆண்டிக்காட்டு சுவாமிக்கும் வேதாந்த ராமானுஜ சுவாமி என்று, அதனாலே அவர் சின்ன வேதாந்த ராமானுஜ சுவாமின்னு சொல்லுவா பிரிவா. இவர் மகா சித்த புருஷர், வழுத்தூராண்டவனிடத்திலே ஆசிரியித்து அவரோடே பல காலம் எழுந்துள்ள இருந்துவிட்டு பின்னால் திருவைகீந்திரபுர கஷேத்திரத்தில் எழுந்துள்ள இருந்து அந்த பிராந்தியங்களிலே எல்லாம் தேசிக சம்பிரதாயத்தை முனித்தரிய சம்பிரதாயத்தை ரொம்ப பிரபலப்படுத்திட்டு எழுந்துள்ள இருந்து திருவைகீந்திரபுரத்திலேயே திருநாடு அலங்கரித்த மகான். அங்கேயே பிருந்தாவனம் அவருக்கு இருக்கிறது. இப்படி வழுத்தூராண்டவனுக்கு பிறகு அடுத்து விசேஷமான 3 ஆச்சாரியர்கள், இதில் இந்த ஆண்டிக்காட்டு சுவாமி என்று சொல்ல முடியாத வேதாந்த ராமானுஜ சுவாமி இடத்துல தான் கோழியாலம் சுவாமிக்கு ஆச்சாரியராக இருந்த கேத்தாண்டிப்பட்டி சுவாமி, அந்த சுவாமி ரொம்ப விசேஷமாக 200 வருஷங்களுக்கு முன்னாடி அவதரித்தவர். சமீபத்திலே ஸ்ரீமத் ஆண்டவன் கூட இந்த கேதாண்டிப்பட்டி சுவாமியினுடைய 200வது திருநக்ஷத்திரத்தை திருவீந்திரபுர கஷேத்திரத்திலே போய் எழுந்துள்ள இருந்து விசேஷமாக ரொம்ப ஆச்சரியமாக நடத்தி கொடுத்தார் பிரதம ஆண்டவன். இந்த மகானுடைய பிரபாவம் ரொம்ப விசேஷம், கேதாண்டிப்பட்டி சுவாமியினுடைய திவ்ய பிரபாவம். ஒரு சமயம் அவர் திருவேந்திரபுரத்தில் கருட நதியிலே அனுஷ்டானத்தை முடிச்சுண்டு மேலே எழுந்தருளி வரும்போது அது பிக்ஷைக்காக பாதுகைகளை தேடினார். பாதுகை சாத்திண்டு எழுற வழக்கம், பாதுகைகளை தேடினா பாதுகைகள் இல்லை. ஏன் பாதுகை இல்லைன்னு பார்த்தா அவர் அந்த பாதுகையில பிரம்மரக்ஷசு ஒன்று தூக்கி கொண்டு மரத்து மேலே உட்கார்ந்துட்டு இருந்தது. பாதுகைகளை போடு என்று கேட்டார். இல்லை, இந்த ஸ்ரீபாதீர்த்தம் கொடுத்தா தான் பாதுகைகளை போடுவேன். அந்த பிரம்மரக்ஷசு தன அந்த பிரம்மரக்ஷசானது தனக்கு ஆத்மோஜீவனமாக கேதாண்டப்பட்டு சுவாமி ரங்கராமானுஜ மகாதேசிகனுடையதான ஸ்ரீபாத தீர்த்தத்தை கேட்டதாம். ஸ்ரீபாத தீர்த்தத்தை சுவாமியும் இசைந்து அனுகிரகிச்சார். அதை பெற்றுண்டு அதுவும் ஜென்ம சாபல்யமடைந்த பாதகங்களை சமர்ப்பிச்சுட்டு போச்சு என்று சொல்லுவா. இப்படி ரொம்ப அமோகமான மகாபிரபாவமுடைய மகான்கள் ஞானிகள், ரொம்ப மந்திர சித்தியுடையவா சாட்சாத்து, அப்படியே நாதமுனிகள் போலேயே பாஷ்யக்காரர் போலேயே மகாபிரபாவத்தோடைய வைராக்கியத்தோடு எழுந்தொழுகின்ற மகான்கள் பல பேர் உண்டு நம் முனிபிரிய சம்பிரதாயத்தில். இப்பேற்பட்ட மகான்களால் தான் வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு ரொம்ப பெருமை. அதே மாதிரியான மகாபிரபாவத்தோடு எழுந்தொழுகிருந்த இன்னும் மகான்களும் பல பேர் உண்டு. நாம் இப்பொழுது நம்முடைய பெரியாண்டவன் ஆசிரம பரம்பரை, அதில் எழுந்தொழுகிருந்த மகத்தான ஆச்சாரர்களுடைய திவ்ய வைபவத்தை விசாரமாக அனுபவிக்கலாம் என்ற ஒரு ஆசையில்தான் இந்த உபன்யாச தொடர் ஆரம்பித்தது. அதனாலே அதையெல்லாம் ரொம்ப விசாரப்படுத்தி இப்போ நாம் அதை பற்றி பேசலை. பழுத்தூர் ஆண்டவனுடைய பிரதான சிஷ்யர்களே ஆண்டிக்காட்டு சுவாமியினுடைய விசேஷ சிஷ்யர் கேதாண்டப்பட்டி சுவாமி, கேதாண்டப்பட்டி சுவாமியினுடைய நிறைய சிஷ்யர்களே திருப்பதி சுவாமி என்று வேதாந்த ராமானுஜ சுவாமி எழுந்துள்ளிருந்தார். அவரிடத்திலே ஆசிரியித்தவர் தான் கொழியாளர் சுவாமி. அதே ஆண்டிக்காட்டு சுவாமியிடத்திலே ஆசிரியித்தவர் திருவேந்திரபுரத்தைச் சேர்ந்தவர் சின்ன சுவாமி என்று சொல்லுவார் அவரை. அவரிடத்திலே ஆசிரியித்தார் கருடபுரம் சுவாமி. அப்புறம் கருடபுரம் சுவாமி சிஷ்யால் அந்த பிராந்தியத்திலே எழுந்துள்ளிருந்தார். கோழியான சுவாமி சிஷ்யால் திருப்பதி பிராந்தியங்களிலே காஞ்சிபுர பிராந்தியங்களிலே நிறைய பேர் எழுந்துள்ளிருந்தார். அப்படி நிறைய பெரிய ஆச்சாரிய பரம்பரை உண்டு. ஆனால் இப்பொழுது அந்த ஆச்சாரிய பரம்பரையெல்லாம் சன்னியாசி ஆச்சாரியர்கள் இப்பொழுது யாரும் இல்லாததுனால அந்த ஆச்சாரிய பரம்பரை இப்பொழுது ரொம்ப மலிந்து தான் போயிருக்கு, நலிந்து போயிருக்கிறது. இங்கே அன்னையாரி மகாதேசிகன் என்று வழுத்தூர் வேதாந்த ராமானுஜ சுவாமியுடைய சிஷ்யரை நாம் சேவிச்சுட்டோம் இல்லையா. அந்த சுவாமி ஐக்ரீவ சாட்சாத்காரம் பெற்றவர் என்றும் பார்த்தோமே. அவருடைய விசேஷ சிஷ்யர்களிலே வலையப்பேட்டு வேதாந்த ராமானுஜ சுவாமி என்று ஒரு பெரிய மகான் எழுந்துள்ளிருந்தார். அவராலே அவருடைய சிஷ்ய பரம்பரை இப்பொழுது அநேகமாக நாவல் பார்க்கும் தாதாச்சாரியர்கள் பரம்பரை என்று நிறைய விசேஷமான ஜாதாக்களுடைய பரம்பரையெல்லாம் அவரிடத்திலே அன்வயிச்சவா. இப்படி வேதாந்த ராமானுஜ சுவாமியுடைய சிஷ்ய பரம்பரை முனித்ரயம் மொத்தத்துக்கும் வேதாந்த ராமானுஜ சுவாமி தான், வழுத்தூர் வேதாந்த ராமானுஜ சுவாமி தான் இப்பொழுது மூல புருஷர். இப்படி முனித்ரய சம்பிரதாயம் பலபடிகளாலே அபிவிருத்தி ஆச்சு. அது ரொம்ப பாராட்ட வேண்டிய காலம் அது. எப்படி பாஷ்யக்காரர் 74 சிம்மாசனாதிகளை ஏற்படுத்தி ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் பல ஆச்சாரிய முகங்களினாலே பரவ வேணும்னு ஆசைப்பட்டாரோ அதுபோல பல ஆச்சாரிய முகங்களினாலே பரவிக்கொண்டிருந்த காலம். அதில் இப்பொழுது பல ஆச்சாரிய சம்பிரதாயங்கள் எல்லாம் இப்பொழுது சன்னியாச சிஷ்யர்கள் ஆசிரமத்தை அலங்கரித்து அதை அபிவிருத்தி பண்ணாததுனாலே அது நிறைய விட்டு போயிடுத்து, விட்டு போய் கொண்டிருக்கிறது, விட்டு போயிடுத்து. ஆனால் ரொம்ப அற்புதமான திருவரங்கனுடைய திவ்ய கடாட்சத்தினாலே, அதுவும் திவ்ய மணி பாதுகைகளுடையதான திவ்ய கடாட்சத்தினாலே ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரமம் இப்பொழுது மேலும் மேலும் அபிவிருத்தி அடைந்து பாஷ்யக்காரர் எப்படி சம்பிரதாயத்தை விஸ்தாரப்படுத்தி வைத்தாரோ அதுபோலே இப்பொழுது பெரிய விஸ்தாரத்தோடு ஜெகத் பிரசித்தியாய் இப்பொழுது ரொம்ப நன்றாக நம் ஆண்டவன் ஆசிரம சம்பிரதாயம் இப்பொழுது நடையாடிக்கொண்டு வருகிறது. இதற்கெல்லாம் மூல புருஷரான நம்முடைய பெரியாண்டவனுடைய திவ்ய வைபவத்தை இன்று தொடங்கி நாம் அனுபவிக்க போகிறோம். பெரியாண்டவன் என்று சொல்லும்படியான நம்முடைய உத்தமமான ஆச்சாரியர் சாக்ஷாத்து மகர்ஷியோ என்று சொல்லும்படியாக எழுந்தருளியிருந்தார். அப்பேற்பட்ட பெரியாண்டவன் ஸ்ரீனிவாச மகாதேசிகனுடைய திவ்ய வைபவத்தை அவருடைய தனியனை சொல்லிக்கொண்டு ஆரம்பிக்கிறோம். ஸ்ரீமத் ஸ்ரீரங்கே சபதே சமர்ப்பித பதம் ஸ்ருத்யந்த ராமானுஜ ஸ்ரீயோகீந்திர குருத்தமேன யமின ஸ்ருத்யந்த வித்யாத்மனஹ ப்ராப்த ஸ்ருத்யவதம் ச யுக்ம ஹ்ருதயம் ஸ்ரீவாச ராமானுஜாத் ஸ்ரீ ஸ்ரீவாச முனீந்திர தேசிகமணிம் ஸ்ரேயோ நிதிம் சம்ஸ்ரயே. எம்பெருமானுடைய திவ்ய சங்கல்பத்தினாலே அவ்வப்பொழுது ரொம்ப உயர்ந்த ஆச்சாரியர்கள் யாரை ஸ்மரிச்ச மாத்திரத்தினாலேயே ஜனங்களுக்கு புண்ணியமும் நல்ல ஆத்மசுத்தியும் மேலும் பகவத் அனுகிரகமும் சம்பிரதாய ருச்சியும் அதனாலே ஆத்ம க்ஷேமமும் எனும் யாருடைய திவ்ய அனுகிரகத்தினாலே யாரை ஸ்மரிக்கிறதுனாலே சாட்சாத்து சரணாகதி ஆகிறதான பரம தர்மமும் காலப்போக்கிலே சித்திக்கமும் அப்பேற்பட்ட உயர்ந்த ஆச்சாரியர்களே ஸ்ரீமத் பெரியாண்டவன் என்று சொல்லும்படியான ஸ்ரீனிவாச மகாதேசிகன், அவர் பெருமாள் கோவில் என்று சொல்லும்படியான காஞ்சிபுர க்ஷேத்திரத்தில் திவா பிரதீபம் கிருஷ்ணமாச்சாரியர் என்ற மகான் எழுந்தருளியிருந்தார். அவருடைய திருக்குமாரர் காஞ்சிபுர க்ஷேத்திரம் தொண்டைநாடு சான்றோருடைத்து என்று பலகாலம் தமிழ்நாட்டிலே பெருமையுடையதாய் இன்றும் அப்படி விளந்து விளங்கி வருகிறது. பல மகான்களை பல உத்தமர்களை கொடுத்ததான க்ஷேத்திரம் அது. அந்த க்ஷேத்திரத்துக்கு அருகிலே பிலியரணை என்கிறதான ஒரு ஸ்ரீ கிராமம் உண்டு. அந்த ஸ்ரீ கிராமத்தைச் சேர்ந்த மகான்கள் அவர் சாமவேதத்தைச் சேர்ந்தவா. அந்த ஸ்ரீ கிராமத்தைச் சேர்ந்தவர் கிருஷ்ணமாச்சாரியர் என்று. இவர்களுடைய குலத்துக்கு திவா பிரதீபம் அல்லது பகல் தீவெட்டியார் என்று பெயர் உண்டு. அந்த குலமானது விசேஷமான சுதர்சன மந்திர சித்தி பெற்றவர்களுடைய வம்சம் அது. தங்களுடைய பெரியவர்கள் போலே கிருஷ்ணமாச்சாரியர் அவர் சுதர்சன மந்திரத்தை பலகாலம் ஆவருத்தி பண்ணி அதிலே சித்தி பெற்ற மகானவர். இவருக்கு சாட்சாத்து பேரருளானுடைய திவ்ய அனுகிரகத்தினாலே பெருந்தைவத்தாயாருடைய திவ்ய கடாட்சத்தினாலே கலியுகத்திலே 4900வது வருஷம், அதாவது நாம் இந்த காலத்திலே சொல்லும்போது 1801வது வருஷம், ரௌத்ரி வருஷம் என்று சொல்லுவா. அதிலே மாசி புஷ்யம், புஷ்யத்திலே பிறந்தவர்களுக்கு ரொம்ப பிரசன்னமான புத்தியும் ஆச்சரியமான பகவத் பக்தியும் சுவாவமாக உண்டு என்று சாதாரண வார்த்தை உண்டு. அது ஜோதிஷாஸ்திரத்தினாலே சொல்லப்படும் வார்த்தை இது. புஷ்யே ஜாதஸ்து பரதா மீனலக்னே பிரசன்னதீஹி என்று ஸ்ரீமத் ராமாயணத்திலே வால்மீகி பகவான் பரதாழ்வானை கொண்டாடும் போது பிரசன்னதீஹி என்பதாக ஒரு பெரிய அடைமொழியை இட்டு சொல்றார் பரதாழ்வானுக்கு. புஷ்யே ஜாதஸ்து பரதா என்று பெருமாள் புனர்வசுலே அவதரிச்சார். அடுத்த நட்சத்திரத்திலே புஷ்யம், அதிலே பரதாழ்வான் அவதரிச்சார். அவரை சொல்லும்போது அந்த புஷ்ய நட்சத்திரத்திலே அவதரித்தவர் ரொம்ப தெளிவான புத்தியை உடையவர். பரதாழ்வானை பொறுத்த வரைக்கும் என்ன தெளிவு, எம்பெருமானுடைய பாதுகைகள் பெருமாளை விட நன்னாக ரட்சிக்கும் என்றதான தெளிவுடையவர். எம்பெருமானுக்கே இந்த ஆத்மாவானது சேஷபூதமான வஸ்து, நமக்கு என்றதான ஒரு பெருமையும் இந்த ஆத்மாவுக்கு தகாது. எந்த பெருமையாயிருந்தாலும் பெருமாளுக்கு உள்ளதாக பார்த்து சந்தோஷப்படுவதுதான், அதுதான் தத்துவம், அதுதான் சிரேஷ்டம் என்றதான தெளிவோடு எழுந்தருள் இருந்தார். அதனாலே ராஜ்யம் வந்தாலும் அந்த ராஜ்யமும் பெருமாள் ராஜ்யமாக இருக்கணும். பெருமாளை விட பெருமாளுடைய திருவடிகளான பாதுகைகள் ரொம்ப உசந்த அவ ரட்சகைகள். அதனாலே பெருமாள் ரட்சிப்பார், அதை விட பாதுகைகள் நன்றாக ரட்சிக்கும். இந்த ஆத்மா பாதுகாதாசனாக இருக்க வேணும் என்று இப்படியான தெளிவோடே எழுந்தருள் இருந்தார். இதை திருவுள்ளப்பட்டு கொண்டு இப்படி பாதுகாதாசனாக இருப்பார் பரதாழ்வான், அடாடா என்ன தெளிவு என்ன தெளிவு என்று பரதாழ்வானுடையதான அந்த புத்தி தெளிவை பாராட்டி ஸ்ரீமத் ராமாயணத்தில் முதல்ல ஆதியிலே 18வது சர்க்கத்திலேயே பட்டம் கொடுத்தார் பரதாழ்வானுக்கு. புஷே ஜாதஸ்து பரதா மீனலக்னே பிரசன்னதீஹி என்று. இப்படி அந்த புஷ்ய ஜென்ம நட்சத்திரத்தில் அவதரிச்சவாழ்ல பெரியாண்டவன் போலே நம்முடைய திருக்குழந்தை ஆண்டவனும் ஒரு நாள் தொடங்கினா திருக்குழந்தை ஆண்டவனுடைய 106வது நட்சத்திரம் நம்ம ஆசிரமத்திலே ரொம்ப அற்புதமாக பிரகிருதம் ஆண்டவனாலே நடத்தி வைக்கப்பட போகிறது. புஷ்ய நட்சத்திரத்திலே அவதரிச்சார். இன்னொரு விசேஷமும் சொல்லணும், இந்த சுவாமிக்கு ஸ்ரீனிவாச ராகவாச்சாரியார் என்றதான திருநாமம். இப்பொழுது நான் பேசும் பெரியாண்டவனுடைய ஆதி திருநாமம் ஸ்ரீனிவாச ராகவாச்சாரியர் என்பது. இதே ஸ்ரீனிவாச ராகவாச்சாரியர் என்ற திருநாமம்தான் சின்னாண்டவனுக்கும் பூர்வாசிரமத்தில், அதே ஸ்ரீனிவாச ராகவாச்சாரியர் என்ற திருநாமம்தான் நம்முடைய திருக்குழந்தை ஆண்டவனுக்கும் பூர்வாசிரமத்தில். ஆனால் கண்ணன் சுவாமி என்று ஜெகத் பிரசித்தம். ஆனால் ஆதியிலே அவருடைய சொந்த திருநாமம் ஸ்ரீனிவாத ராகவாச்சாரியர் என்பது. ராமநவமியிலே அவன் அவதரித்ததுனாலே ராகவன் என்றான திருநாமத்தை சேர்த்து அவருடைய திருத்தகப்பனார் பத்மநாபாச்சாரியார் அப்படி நாமகரணம் பண்ணி வச்சிருந்தார் திருக்குழந்தை ஆண்டவனுக்கு. இப்பொழுது நாம் பெரியாண்டவனை பற்றி பிரஸ்தாபித்தோம். பெரியாண்டவன் மாசி புஷ்யத்தில் 25ஆம் தேதி பிப்ரவரி 1801ஆம் வருஷம் அவதாரம். சாமவேதாத்தியத்தை பண்ணக்கூடியவாளுடைய வம்சம் அது. இயற்கையாகவே தேவப்பெருமாளிடத்திலே ஈடுபாடு உடையவார். கிருஷ்ணமாச்சாரியர் அவர் பெருமாள் கோயிலிலேயும் இருந்தார். அவருடையதான பூர்வீகம் பிலியரணை என்பதானது. அதனாலே பெரியாண்டவன் எங்கு அவதரித்தார் என்றால், சில பெரியவர்கள் அவர் பூர்வீக க்ஷேத்திரமான பிலியரணையிலே அவதரித்தார் என்று சொல்லுவார். ஆனால் பொதுவாக பெரியாண்டவனுடைய க்ஷேத்திரம் எது என்றால் அது பூர்வ க்ஷேத்திரம் பெருமாள் கோவில் என்றுதான் சொல்வது. அப்படித்தான் பெரியவாள் புஸ்தகங்களிலே எழுதி வச்சிருக்க. அம்மாசத்திரம் சுவாமி சதுசாஸ்திர கல்பத்திரம் அம்மாசத்திரம் சேஷாச்சார சுவாமி எழுதும்போது பெரியாண்டவனுடைய அவதார க்ஷேத்திரம் பெருமாள் கோவில் என்று எழுதி வச்சிருக்கார். அதனாலே பெருமாள் கோவிலே எழுந்தருளிருந்த கிருஷ்ணமாச்சாரியருடைய பூர்வீகம் பிலியரணை. அதனாலே சில பேர் பிலியரணையிலே அவதரிச்சார்னு சொல்லுவா, சில பேர் பெருமாள் கோவிலே அவதரிச்சார்னு சொல்லுவா. கிருஷ்ணமாச்சாரியர் சுதர்சன மந்திரத்திலே சித்தி பெற்றவரானபடியினாலே அந்த சுதர்சன பிரசாதமாகவே அவதரிச்சார் சுவாமி. அந்த சுதர்சன மூர்த்தியினுடைய திவ்ய பிரசாதமாகவே அவதரிச்சவர் நம் சுவாமி. அது அவதரிச்சது எப்படி தெரிஞ்சதுன்னா, சுவாமி மாசி புஷ்யத்திலே அவதரித்த போது அந்த குழந்தையினுடைய தலையில் சக்கர ரேகை ரொம்ப பளிச்சுன்னு தெரிஞ்சுதான். ரொம்ப ஆச்சரியப்பட்டா பெரியவாள். குழந்தையினுடைய தலையிலே சக்கர ரேகை இருந்தது, இதுக்கு என்ன அர்த்தம் என்று ரொம்ப ஆச்சரியப்பட்டா. அது சாமுத்திரிக லட்சணம் தெரிஞ்ச ஒரு மகான் அவர் சொன்னார், இந்த குழந்தை ரொம்ப சக்கரவர்த்தியாக இருப்பான், ஆனால் நாம் நம்முடைய வம்சத்திலே சக்கரவர்த்தியாக இருந்து ஐஸ்வர்யத்தை ஆசைப்படுறவாளுடைய வம்சம் இல்லை அது. அவெல்லாம் மகா ஜானிகளாயும் உயர்ந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களாயும் சுதர்சன பக்தர்களாயும் அதனாலே லோகத்துக்கு ரொம்ப விலட்சணமான மகான்களாக எழுந்திருந்தபடினாலே அந்த சாமுத்திரிகா லட்சணம் தெரிஞ்ச மகான் பெரியாண்டவன் சின்ன குழந்தையா எழுந்துள்ள இருந்தபோது அவருடைய சிரசில் அந்த சக்கர ரேகையை பார்த்துட்டு இவன் மகான்களுக்கு சக்கரவர்த்தியாக இருப்பான், இவனாலே நம்முடைய சம்பிரதாயம் ரொம்ப விஸ்தாரமாக பெருமை அடையும், எப்படியான ஒரு சக்கரவர்த்தியானவர் தன்னுடைய ராஜ்யத்தை விஸ்தரித்து ரொம்ப கீர்த்தியோடே இருந்து தன் ராஜ்யத்தில் இருக்கிறவர்களுக்கு எல்லாருக்கும் க்ஷேமத்தை கொடுத்து எல்லாரும் அந்த சக்கரவர்த்தியை தனக்கு நாதனாயும் தனக்கு சுவாமியாயும் தனக்கு ரட்சகனாயும் நினைச்சுவாளோ அதுபோல இந்த குழந்தை சம்பிரதாய சக்கரவர்த்தியாக இருப்பான், மகான்களுக்கு சக்கரவர்த்தியாக இருப்பான். இதனாலே இந்த குழந்தையினாலே சம்பிரதாயம் நல்ல அபிவிருத்தி அடையும் என்று ஏற்படுகிறது என்று அவர் தன்னுடையதான அந்த சாமுந்திரிகா லட்சண ஞானத்தினாலே தனக்கு ஏற்பட்டதான ஊகத்தை சொல்லி வச்சார். எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டா அப்படித்தான் இருக்கணும்னு நினைச்சா. ஏன்னா அந்த கிருஷ்ணமாச்சாரியருடையதான திவ்ய வைபவம், அவர் ரொம்ப சுதர்சன உபாசகராக இருந்து ரொம்ப பரிசுத்தாத்மாவாக இருந்து ரொம்ப பரம சாதுவாயும் அதே சமயம் நல்ல வித்வானாயும் எழுந்துள்ள இருந்ததுனாலே அவருடைய குமாரனும் இதே போல எப்படி அந்த விளக்கில் கொளுத்தின பந்தம் போலே என்று சொல்லுவார். ஒரு பெரிய தீவட்டி அது ராத்திரியிலே ரொம்ப பிரகாசத்தை தரணும்னா அதற்காக சின்ன பெருமாள் விளக்கு சின்னதாக தான் எரிஞ்சின்னு இருக்கும், அதிலே கொளுத்தி பெரிய பந்தமாக்குவாளே. அதுபோல சுவாமியினுடைய கிருஷ்ணமாச்சாரியருடைய திருக்குமாரர் ரொம்ப பெருமையோடு எழுந்தருள் இருக்க போறார் என்று சின்ன வயசுலேயே எல்லாரும் ரொம்ப எதிர்பார்த்தார் சுவாமியை. சுவாமியும் அது ரொம்ப ஆத்மகுணத்தோடே எழுந்தருள் இருந்தார். அது ரொம்ப விசேஷம் அது. அது சில குழந்தைகளிடம் தான் பார்க்கலாம். அமைதியாக இருப்பது, எதையும் நன்றாக கவனிப்பது, அதை கவனிக்கும் போது அதுலேயும் ஒரு தத்துவ புத்தியோடே பார்க்கறது, கோபதாபங்கள் எல்லாமே விஷயங்களை அலசி பார்க்கறது. அதனால ஜனங்களோடே பழகும்போது எல்லாரிடத்திலும் ஒரு சௌஹார்தத்தோட எல்லாருக்கும் ஒரு க்ஷேமத்தை நினைச்சு பழகிறது, இதெல்லாம் ரொம்ப கோடியிலே லட்சத்திலே ஒரு நல்ல மகாத்மாவாய் வரக்கூடிய குழந்தைகளுடைய சுபாவமாக இருக்கும். அது பசங்கள் விளையாடும் போது கூட அதிலேயும் ஒரு பொறுமையும், அதே சமயம் முகத்திலே ஒரு பிரசன்னமான பாவமும், மற்றவர்களிடத்திலே சண்டை போடாத அவளும் தான் சந்தோஷப்படுத்தப்படட்டுமே சேர்ந்து எல்லாரையும் அரவணைச்சுண்டு போகக்கூடியதான, அப்படி இருக்கச்சே அவர்களுக்கு ஒரு நாயகனாய் இருக்கக்கூடிய இந்த பாவம் எல்லாம் ரொம்ப சில பேருக்கு வரக்கூடியது. சுவாமி சின்ன வயசுல அப்படி ரொம்ப உதார குணத்தோடையும், ரொம்ப பிரசன்னமான மனசையோடையும், ரொம்ப சாந்தமானதான பார்வையோடையும் எழுந்தருள் இருந்து, அதே சமயம் அந்த பக்தியை எப்பவும் ஆத்மா தானே சுவாவமாக அனுபவிச்சு கொண்டிருக்கும்படியான ஒரு அப்படி ஒரு அனுபவசீலாக எழுந்தருள் இருந்தார் சுவாமி. அது குழந்தையாயிருக்கச்சேவே மகா பிரபாவமானது மேற்கொண்டு, எப்படி சின்ன துளசியாயிருந்தாலும் அது துளசி விருட்சம் போல அளவுக்கு அது பெருக்கலாம் என்று எதிர்பார்க்கலாமோ, அதுபோல சுவாமி சின்ன வயசுல சாந்தரா எழுந்தருள் இருந்தார், புத்திமானா எழுந்தருள் இருந்தார், அதே சமயம் பிரசன்னராக எழுந்தருள் இருந்தார், எல்லாரிடத்திலேயும் கிருப பண்ணக்கூடிய மகானாக எழுந்தருள் இருந்தார், ரொம்ப புத்திசாலியாகவும் எழுந்தருள் இருந்தார், எப்பவும் சுவாத்மா அனுபவத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சத்புருஷனாக எழுந்தருள் இருந்தார் என்று அந்த சுவாமியினுடையதான திவ்ய வைபவத்தை பெரியாண்டவன் இப்படி குழந்தையாயிருக்கச்சேவே ரொம்ப விலக்ஷணமான ஞாதாவாக வரப்போகிறார் என்று நினைக்கும்படியாக எழுந்தருள் இருந்தார் என்றெல்லாம் சொல்லுவா. அப்படியாக எழுந்தருள் இருந்தார். இப்ப இந்த பெரியாண்டவன் சின்ன சின்ன குழந்தையா இருக்குச்சு, ஸ்ரீனிவாச ராகவன் என்றுதான திருநாமம். இவர் உரிய காலத்திலே இவருக்கு உபநயனாதிகள் பண்ணி வச்சார் அவருடைய திருத்தோபனர். சின்ன அதாவது எப்ப உபநயனம் பண்ணி வைக்கணும் என்று சில பேருக்கு சந்தேகம் வருது. 7 வயசுல பண்றதா, 8 வயசுல பண்றதா, 10 வயசுல பண்றதா என்று சொல்லுவார், அப்படி சந்தேகம் வருது. மொத்தத்துல பெரியவாள் மகர்ஷிகள் என்ன சொல்லி வச்சா, ஆ ஷோடசாத் அபதிதா காயத்ரின்னு சொன்னான். ஆ ஷோடசாத்து அப்படின்னா அது 16 வயசு முடியறதுக்குள்ள குழந்தைக்கு உபநயனம் பண்ணி வச்சுடணும். 16 வயசுக்கு மேல பண்ணினா அது சொல்லி கொடுக்குற காயத்ரி கூட அந்த குழந்தைக்கு சித்திக்காது. ஏதோ பேருக்கு தானும் காயத்ரியை சொல்லிட்டு இருக்கலாம், அவ்வளவுதான். அதனால 16 வயசுக்குள்ள சொல்லி கொடுத்தா தான் அந்த காயத்ரியானது சித்திக்கும். எப்படி ஒரு நல்ல விதையா இருந்தாலும் நல்ல பூமியிலே போட்டா தான் அது விளையும், அது மாதிரி அந்த காயத்ரியானது அது நல்ல பூமியிலே விளைக்கணும்னு சொன்னா, அந்த காயத்ரிக்கு நல்ல பூமி 16 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தை தான் நல்ல பூமி, அப்பதான் அது சித்திக்கும் அபிவிருத்தி ஆகும். அந்த 16 வயசு என்பதனால சில பேர் நினைச்சுக்கிறா ஒத்தப்பட வயசுலதான் பண்ணணும், ரெட்டப்பட வயசுலலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. அந்த மாதிரியான நியமங்கள்லாம் சாஸ்திரத்துல கிடையாது. ஒரு குழந்தைக்கு 15 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா இன்னும் கூட பண்ணாம வச்சிருந்தா 16வது வயசுல போட்டுதானே ஆகணும், அதுன்னா ரெட்டப்பட வயசுதானே, ரெட்டப்படையில போடக்கூடாது என்று யுக்தி செய்வதெல்லாம் சரியில்லாது. ஏதோ சில அசந்தர்ப்பங்கள் வரலாம், அது எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்த வருஷம் ஆத்துல பெரியவாள் பரம் விதிச்சுட்டா, அதனால ஏதோ பிதிர்காரியங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு, இந்த வருஷம் வேண்டாம் அப்படின்னு கூட சில பேர் தள்ளி போடலாம். இல்லை வேற ஏதாவது அந்த அம்மா அம்மா அந்த உண்டா இருக்கா அப்படின்னு, அம்மா உண்டா இருக்குச்சே குழந்தைக்கு உபநயனம் பண்ண மாட்டா, அதனாலே உபநயம், அது மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினாலே தள்ளி போகும். அதனால தள்ளி போனா அந்த வருஷம் குழந்தைக்கு ஒத்தப்பட வயசா இருந்ததுன்னா அடுத்த வருஷம் ரெட்டப்பட வயசுல உடனடியாக போடணுமோ இல்லையோ. அப்போ ரெட்டப்பட வயசு அப்படின்னு தள்ளி போட்டால் அதுக்கு அடுத்த வருஷம்னு பார்த்தா திருப்பியும் அம்மா உண்டாயிட்டா திருப்பியும் என்ன பண்ணுறது, 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி உண்டாகிறதுன்றது அந்த காலத்தில் தாயார்களுக்கெல்லாம் ஒரு அநேகமாக அப்படி தான் இருந்தது. இப்படியெல்லாம் யோசிச்சு பார்த்தா தள்ளி தள்ளி போட்டுகிட்டே இருக்க வேண்டியது தான். அதனால் ஒத்தப்படையில் செய்வதா ரெட்டப்படையில் செய்வதா என்றெல்லாம் யோசிக்கிறது, அதுவும் இந்த காலத்து சூழ்நிலையில் இப்போ இருக்கிற நிர்பந்தங்களில் இப்ப இருக்கிற லௌகிக நிர்பந்தங்களில அது ஒத்தப்படை ரெட்டப்படை என்று பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. பொதுவா ஒரு பெரியவாள் பேச்சு, அதுவும் அது சில சாஸ்திரங்கள்லாம் ஸ்திரீகளே பேசிப்பா, அவ பேசிக்கிறது தப்புன்னு சொல்லல. ஆபஸ் நம்பர் சொல்லும் போது ஸ்திரீகள் மாத்திரம் சில சாஸ்திரம்லாம் வச்சுட்டு இருக்கா, ஆனா அதையும் அலட்சியப்படுத்த கூடாதுன்னு தான் சொல்றார். அவ சொல்லுவா ஒத்தப்படையில போட்டா நல்லதுன்னு. அது வார்த்தை என்னன்னா ஒத்தப்படையில போட்டா நல்லதுன்ற அர்த்தம் தானே ஒழிய, அதனால ரெட்டப்படையில போட்டா கெட்டதுன்னு அர்த்தம் கிடையாது. அதனால ஒத்தப்படையில போட்டா இன்னும் விசேஷம் என்றுதான் அர்த்தம். அதுல சொல்லும் போது ஆபஸ்தம்பர் 7 வயசுல போட்டா என்ன க்ஷேமம், 8 வயசுல போட்டா என்ன விசேஷமான க்ஷேமம், 9 வயசுல போட்டா என்ன க்ஷேமம்னு இப்படி வரிசையா சொல்லிட்டு போச்சு. எல்லாம் க்ஷேமத்தை தான் சொல்றார். அதுல சொல்லச்சே என்ன சொல்றாரு, ஒரு இடத்துல போட்டா ரொம்ப ரொம்ப ஆயுஷோட இருப்பான், ஒரு வயசுல போட்டா ரொம்ப விலக்கணமா பிரம்ம தேஜஸோட இருப்பான், ஒரு இடத்துல போட்டான்னா இது மாதிரி ஐஸ்வர்யவானா இருப்பான். இப்படி சில காரணங்கள் தான் சொல்றாரே ஒழிய எல்லாம் நல்ல காரணம் தான் சொல்றார். அதுல அதனால மொத்தத்துல என்ன சொன்னார்னா, கர்ப்பாஷ்டமே பிராமண உபநயீதா என்று கர்ப்பாஷ்டமேன்னு சொல்லியிருக்கு. அதாவது கர்ப்பாஷ்டமேன்னா குழந்தை கர்ப்பத்திலே வளர ஆரம்பிச்சதையே முதல் வருஷமா கணக்கு பண்ணிண்டா, அப்போ அந்த குழந்தையினுடைய 8வது வயது நடைபெறும் போது என்று வரும் அது இல்லையா. கர்ப்பாஷ்டமத்திலிருந்து 8வது வயது அப்படின்னு சொன்னா குழந்தைக்கு 7வது வயது நடைபெறும் போதுன்னு அர்த்தம். அதாவது என்ன, நம்ம கணக்குல இப்ப இருக்கிற பிரகாரம் பார்த்தோம்னா குழந்தை பிறந்து 6 வயசு முடிஞ்சாவிட்டு 7வது வயசு நடந்து கொண்டிருக்கும் போதே அவனுக்கு உபநயனத்தை ஆரம்பிச்சு பண்ணலாம். இன்னும் குழந்தை புத்திசாலியா இருந்தா ரொம்ப கிரகிச்சுக்க கூடிய சாமர்த்தியம் இருந்தான்னா 5 வயசுலயே போடலாம். அதனால அதெல்லாம் தப்பு கிடையாது. இந்த குழந்தைக்கு உச்சிதமான காலத்துல பெரியாண்டவனுக்கு, ஸ்ரீனிவாசராகவன் பெரியாண்டவனுக்கு, அவருக்கு சின்ன குழந்தையா இருக்கச்சேவே உச்சித காலத்திலே அவருக்கு உபநயனாதிகள் சம்ஸ்காரத்தெல்லாம் திருத்த வைப்பனார் பண்ணி வச்சார். பண்ணி வச்சதும் அவருடைய சமாஷ்டின் ஆச்சாரியன் யாருன்னு கேட்டா, அவா வம்சத்திலேயே சாமா பெரியப்பன் என்கிறதான ஒரு சுவாமி எழுந்தருளியிருந்தார், ஞானியா எழுந்தருளியிருந்தார். அவளிடத்திலே பஞ்சசம்ஸ்காரம் ஆச்சு. இது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். பஞ்சசம்ஸ்காரம் என்று யாரிடத்திலே அந்த காலத்திலே பண்ணிப்பார்னா, ஆச்சாரியாளாகி சன்னியாசியாக இருக்கிறவாளிடத்திலையும் வந்து பண்ணிக்கிறதுன்னு உண்டு. அதுதான் இப்போ ரொம்ப பிரசித்தியாக பரவலாக நடந்துட்டு இருக்கு. ஆனால் அந்த காலத்தில் சமாசிரயணம் என்பது எப்போ பண்ணிப்பா, யாரிடத்திலே பண்ணிப்பார்னா, தங்க ஆற்றுலே ஆச்சாரியாளிடத்திலே பண்ணிப்பா. தங்க ஆற்றுலேயே பெரியவாள் இருப்பா அவ அநேகமாக. இதுதான் சட்டம்னு கிடையாது, இது சட்டம் இல்லைன்னு கிடையாது. இது ரொம்ப முக்கியமாக சொல்ல வேணும்னு நினைக்கிறேன். பாஷ்யகாரர் 74 சிம்மாசனாதிபதிகள்னு ஏற்படுத்தினார். அந்த 74 சிம்மாசனாதிபதிகளும் பாஷ்யகாரருடைய சித்தாந்தமான பஞ்சசம்ஸ்காரம் சரணாகதி இதெல்லாம் பண்ணி வைக்கணும்னு திருவள்ளுவம் பாஷ்யகாரருக்கு. அதுக்கப்புறம் பாஷ்யகாரர் ஒருத்தராலே எல்லா பிரதேசத்திலும் எப்பவும் போய் செய்து கொண்டிருக்க முடியாது, வயதும் அதிகமாக போச்சு. அதனால பிரசித்தியாக பரவலாக இருக்கணும்னா நிறைய பேர் வேணும், நிறைய சகாயம் வேணும். அதுக்கு நல்ல மகான்களாக, நல்ல அனுஷ்டான சீரர்களாக, அத்தியனம் பண்ணுவாளாக, அப்படி இருக்கக்கூடிய எல்லா யோகிதையும் உடையவாளான 74 பேரை நியமித்தார். 74 அவளுக்கு விசேஷமான ஒரு பெருமையை கொடுக்கறதுக்காக சிம்மாசனாதிபதிகள் என்றதான பட்டத்தையும் கொடுத்தார் அவர். அப்புறம் அவர் பட்டம் கொடுத்ததனுடைய தாத்பரியத்தை கொஞ்சம் கவனிக்கணும். அவர் கொடுத்தது இவாள் சமாசிரயணம் பண்ணிட்டு இருக்கலாம், இவா பரநியாசம் பண்ணி ஆச்சாரியாளா எழுந்தருள் இருக்கலாம்னு திருவுள்ளப்பட்டாரே ஒழிய, அவர் 74 சிம்மாசனாதிபதிகளுக்கு பட்டம் கொடுக்கும்போது இந்த 74 சிம்மாசனாதிபதியுடைய வம்சத்தை சேர்ந்தவாதான் ஆச்சாரியாளா இருக்கலாம்னு ஒரு இடத்திலும் சொல்லலை. அவர் அப்படி சொல்லி வச்சதா யாரும் நம்பவும் மாட்டா. வார்த்தையா சொன்னார், எழுதி வைக்கலைனாலும் வார்த்தையா சொன்னார் அப்படின்னு சொல்ல மாட்டா. யாருமே அந்த காலத்துல 74 சிம்மாசனாதிபதிகளை பத்தி எழுதி வச்சவா, அந்த பட்டியல் போட்டு கொடுத்தவாளும் கூட இந்த வம்சத்தை சேர்ந்தவா தான் ஆச்சாரியாளா இருக்கலாம்னு பாஷ்யகார் நியமிச்சார் என்ற வார்த்தையே கிடையாது. ஆனா இருந்தாலும் அந்த மகான்கள் ரொம்ப விசேஷமா இருந்தா அவ ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணுவா, தங்களுடையதான குலன் புத்திரர்களுக்கும் அதே மாதிரி அவ உபதேசம் பண்ணி வச்சு அவாளையும் நல்ல உசந்த விலட்சண அதிகாரிகளாக அவள்லாம் உருவாக்கினான்றதுனால அவ தலைமுறைக்கு கீழே அடுத்த தலைமுறையில அவ விலட்சணமா இருந்தா பெரியவாள் வம்சம் என்பதனால அவளிடத்துல அடுத்த தலைமையிலே ஆசிரியிச்சா. ஆனா காலம் போக போக என்ன ஆச்சு, இந்த 74 சிம்மாசனாதிபதிகளிலே இருக்கிற அந்த வம்சத்துல இருக்கிறவா எல்லாருமே பண்டிதாளா இல்ல, அவள்லாம் சாமானியப்பட்டவாளா ஆயிட்டா. அப்ப அந்த வம்சத்திலே சேர்ந்தவா, சிம்மாசனாதிபதிகள் வம்சத்தை சேர்ந்தவாள்லாம் தாங்கள் தான் ஆச்சாரிய புருஷால் என்றதான ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு அபிமானத்தை விட்டுட்டு, அவ இன்னொருத்தர் ஆச்சாரியாள் யாராவது பாஷ்யக்காரர் நியமிச்ச ஆச்சாரிய வம்சத்துல யாராவது நல்ல மகான்கள் இருந்தா அவளிடத்துல ஆசிரியக்கத்தான் ஆசிரியிச்சா. அதனால ஆச்சாரிய புருஷால் என்கிறதான அபிமானத்தை பாஷ்யக்காரர் உத்தரவு கொடுக்கவே இல்லை. நாங்கள் தான் ஆச்சாரிய புருஷால், அதனால எங்களிடத்துல தான் ஆசிரியக்கணும், எங்களுக்கு இன்னொருத்தரிடத்துல ஆசிரியிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நாங்கள் எங்க வம்சத்துல தான் ஆசிரியிச்சுப்போம் என்று. இப்படியான ஆசிரயணம் என்பது வம்சத்தினாலே வந்த பெருமையினாலே கிடைக்கலாம் நடந்துக்கலாம் என்றதான எண்ணம் கொஞ்சம் கூட அந்த காலத்துல கிடையாது. சில பேர் ஆனா விடாப்பிடியாக அந்த ஆச்சாரிய புருஷ அபிமானத்தை கடைபிடிச்சு அதனாலே கர்வப்பட்டும், அதே சமயம் சில பேர் அந்த சம்பிரதாயத்துக்கு தகுந்த மாதிரியான யோகியதைகளோடும் இருந்து அப்புறம் இல்லாமலும் போச்சு அந்த வம்சம். இதெல்லாம் உலகத்துல எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், இதை நானும் இன்னொருத்தரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இந்த ஆச்சாரிய புருஷ அபிமானம் என்றும் அதனாலே தங்களுக்கு ஒரு கௌரவம் உண்டு என்றும் நினைச்சுண்டு, அதனாலே தாங்கள் தங்க சிஷ்யாள்லாம் தங்களுக்கு தான் சிஷ்யாளா இருந்து ஆகணும் அப்படின்னு நினைச்சுண்டு, அப்படி சில பேர் அந்த ஆச்சாரியாளிடத்துல தான் நாம ஆசிரியக்கணும்னு சில சிஷ்யால் நினைச்சுண்டு, அந்த ஆச்சாரியாளுக்கு ஒரு யோகியதையும் இல்லைன்னாலும் அவாளே தான் ஆச்சாரியாள் என்று ஆசிரியிக்கிறது என்ற அஜ்ஞானமும் இன்னும் நிறைய பேருக்கு இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா ஒரு விஷயம் முக்கியமா கவனிச்சு பார்த்தா தெரிஞ்சு போயிடும், சுவாமி நிலையில் நியமிச்ச 74 ஆச்சாரிய புருஷால அனந்த சூரிய என்கிறவரும் ஒருத்தர். அந்த அனந்த சூரிய என்கிறவர் ரொம்ப விசேஷமாக பாஷ்யக்காரர் அபிமானிச்சவர், அதனாலே அவருடைய யோகியதையை பத்தி நாம ஒன்றும் சொல்ல வேண்டாம். அவர் அவருடைய திருக்குமாரர் புண்டரீகாட்சர் என்பவர், அவர் பெரிய யோகம், அவர் சோமயாகம் பண்ணவர். அவருடைய குமாரர் தான் அனந்த சூரியன், இவருக்கு திருக்குமாரர் தான் தேசிகன். அதனால தேசிகனுமே இந்த காலத்து வார்த்தையில சொன்னா ஆச்சாரிய புருஷால் வம்சத்தை சேர்ந்தவர் தான் அவர். அனந்த சூரிய என்கிற பாஷ்யக்கார 74 பேர் நியமிச்சாரே, அதுல ஒரு அனந்த சூரி. அந்த அனந்த சூரி என்கிறவருடைய பேரன் இன்னொரு அனந்த சூரி. அந்த அனந்த சூரியனுடைய தேவிகள் தோதாரம்பை, அவருக்கு குமாரர் தேசிகன். ஆனா இதே தேசிகன் யாரிடத்துல ஆசிரியிச்சார் என்றால் இன்னொரு ஆச்சாரிய புருஷான கிடாம்பி அப்புள்ளாரிடத்துல ஆசிரியிச்சார். அதை கவனிக்கணும், மாமாவா இருந்தார் அதனாலே ஆசிரியிச்சார்னு நினைச்சிடக்கூடாது. யாரா இருந்தாலும் தங்கள் வம்சத்துல தான் ஆசிரியிக்கணும் என்று நினைக்கிறவா மாமாவா இருந்தாலும் அவர் இன்னொரு ஆச்சாரிய புருஷர்கள் என்றுதானே ஏற்படுது, அங்க போய் ஆசிரியப்பாளோ இல்ல நடாதுராழ்வான் எவ்வளவு பெரிய ஆச்சாரிய வம்சத்தை சேர்ந்தவர், அவர் தான் போய் எங்களாழ்வானிடத்திலே புல்லான் சிஷ்ய பரம்பரையிலே போய் ஆசிரியிச்சாரோ. அதனால என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, ஆச்சாரிய புருஷால் என்கிறதான அபிமானம், அதனாலே அந்த வம்சத்திலே தங்களுக்கு ஒரு பெருமை உண்டு, அதனாலே அந்த வம்சத்துல தான் நாம ஆசிரியிக்கணும், அந்த வம்சத்திலே யோகியர்களான மகான்கள் இல்லைன்னாலும் ஆச்சாரிய வம்சம்ன்றதுனாலேயே ஆசிரியிக்கணும் என்று நினைக்கிறதெல்லாம் அது அறியாமைதான். அது எதுக்காக சொன்னேன், ஆனா இப்படி இருக்கும்போது ஆச்சாரியாளிடத்திலே ஆசிரியர் தாங்க பெரியவாள் மகான்களாயிருந்தா ஆசிரியிக்கிறது என்ற வழக்கம், அவ்வளவுதான். அது அந்த என்ன விசேஷம்னா வம்சம் பிரதானம் ஒன்று, தங்கள் பெரியவாள் பெரிய மகான்களாக யோகியர்களாக ரொம்ப அனுஷ்டான சீரர்களாக பிரம்ம வித்துக்களாக இருந்தார்னா வித்வான்களாக இருந்தால் ஆசிரியிக்கிறதுன்றது வழக்கம். அதுவும் அந்த சமயத்தில் தங்கள் வம்சத்தில் யார் பெரியவாளாக இருந்து மகான்களாக இருக்காளோ அவளிடத்திலே ஆசிரியிக்கிறதுன்னு வழக்கம். அப்படி ஆசிரியிக்க செய்வோம், பொதுவாக சமாசிரயணம் பண்ணிக்கச்சே தங்கள் குலத்திலேயே தங்க பெரியவாளிடத்திலேயே மகான்களாக இருக்கிறவா கிட்ட பண்ணிப்பா. அப்புறம் அந்த பெரியவாளை விட தங்க பெரியவாளை விட எப்படி தேசிகன் எப்படி அது ஆத்திரை அப்புள்ளார் இடத்திலே போய் ஆசிரியிச்சாரோ, அதுபோல அது எப்படி நடாதூர் ஆழ்வான் நடாதூர் ஆட ஆழ்வான் வம்சத்திலே நடாதூர் அம்மாள் அம்மாள் எப்படி எங்களாழ்வான் இடத்திலே போய் ஆசிரியிச்சாரோ, அது மாதிரி சில காரணங்களினால இன்னும் மகத்தான ஞான சம்பத்து வேணும் என்றெல்லாம் நினைச்சு, இல்ல இன்னும் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் வச்சு பார்த்தான்னா, அப்போ இன்னொருத்தரிடத்திலே ஒசந்தவாளிடத்திலே போய் பரநியாசம் பண்ணிக்கிறதுன்றது வழக்கம், காலக்ஷேபங்கள் கேட்டுக்கிறதுன்றது வழக்கம். அனந்த சூரியம் அவருடைய பெருமை சாமான்யம் இல்ல, அது சுவாமி நானாசாஸ்திர சம விமலவனாக என்று அப்படி ரொம்ப மகாஜானியா எழுந்தருள் இருந்தார் என்று தேசிகனே சாதிக்கிறார். ஆனா இருந்தாலும் அனந்த சூரிக்கு அவருக்கு ஒரு தூர திருஷ்டி, அதனால அவரும் சுவாமியினுடைய ரொம்ப சின்ன வயசுல திருநாட்டுக்கு வெள்ளிவிட்டார். இதெல்லாம் அவர் ஊகிச்சிருப்பார், ஏன்னா ஞானிகளா இருக்கிறவா அவளுக்கு சகல சாஸ்திரங்களுக்கு தெரியுமான அப்படினாலே ஜோதிஷ சாஸ்திராதிகளிலும் பரிச்சயம் உண்டான அப்படினாலே அனந்த சூரியானவர் ஊகிச்சிருப்பார். அதனாலே இந்த குழந்தைக்கு எல்லா காலத்திலும் நம்மாலே அனுகிரகிக்க முடியாது. அதனாலே தகுந்த ஆச்சாரியராக நம்ம குழந்தைக்கு மாமாவே எழுதியிருக்கார். அதனாலே அவரிடத்துல தான் எல்லாத்தையும் அபியதிக்கலாம்னு சொல்லி அதனாலே எல்லாமே அவரிடத்துல ஆகட்டும்னு அப்படி குழந்தைய அவரிடத்துல சமர்ப்பிச்சிருக்கலாம். இதெல்லாம் சாமான்யமா யாரும் ஊகிக்கலாம். எதுக்காக சொல்லுவேன்னா, இவ பெரியாண்டவன் அவருடைய வம்சத்திலே அவ பெரியவாழ் இடத்திலே சாமா பெரியப்பன் சுவாமி என்கிற இடத்துல பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிட்டார். ஆனா இப்பொழுது நாம் என்ன பண்றோம், பஞ்சசம்ஸ்காரம் என்று ஆசிரமத்திலே ஆச்சாரியாளிடத்திலே பண்ணிக்கிறோம். ஏன்னா நமக்கு நம்ம வம்சத்திலே அப்படியான மகான்கள் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணக்கூடியவாள் இல்லை. இப்படி இருந்த போது இருந்தவாழ் திருக்குழந்தை ஆண்டவனுக்கும் கூட ஆசிரமத்திலே பஞ்சசம்ஸ்காரம் ஆகல. திருக்குழந்தான் அவரும் அவ பெரியவாழிடத்துல பஞ்சசம்ஸ்காரம் ஆச்சுது. அதனால எதுக்கா சொல்ல வரேன், ஆனா திருக்குழந்தாண்டவன் பெரியவாழிடத்திலே பஞ்சசம்ஸ்காரம் ஆனாலும் திருப்பியும் ஆண்டவன் ஆசிரமத்திலே நமக்கு அந்த சம்பந்தம் வேணும். சக்கரத்தாழ்வாரை திருத்தோளிலே பொறிச்சுண்டதான சம்பந்தம் ஆசிரமத்துக்கா ஆசிரமத்து சம்பந்தமா வேணும்னு திருப்பியும் சன்னியாச ஆசிரமத்தை சுவீகரிச்சுக்கிறதுக்கு முன்னாடி அப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அப்போ தெம்பரை ஆண்டவன் கிட்டே திருப்பியும் ஒரு சமாசிரயணம் பண்ணிட்டார் அவர். ஆனால் இதெல்லாம் கேட்டால் எல்லாருக்கும் அதிசயமாக இருக்கும். அந்த சமாசிரயணம் ஆச்சாரியரிடத்துல பல முறையும் பண்ணிக்கலாம். நமக்கு தோளிலே மறைஞ்சு போச்சுன்னா சக்கரத்தாழ்வார் தோளிலே மறைஞ்சு போயிட்டாருனாலே ஐயோ தோளில் சக்கரத்தாழ்வார் இல்லையே ஸ்ரீ வைஷ்ணவ லக்ஷணமாச்சே தோளில் சக்கரத்தாழ்வார் தெரியணுமேன்னு திருப்பியும் சமாசிரயணம் பண்ணிக்கிற வழக்கம் உண்டு. அது சாஸ்திரமும் அப்படி சொல்லியிருக்கு, தோளில் தெரியச்சே தெரிஞ்சுட்டே இருக்கணுமோ வைஷ்ணவனுக்கு அப்படின்னு சொல்லு அப்படி சாஸ்திரம் சொல்லியிருக்கிறதுனால அது சமாசிரயணத்தை ரெண்டாவது முறை ஆச்சாரியாளிடத்திலே பண்ணிக்கலாம், இல்லை மூணாவது முறையும் பண்ணிக்கலாம், பத்தாவது முறையும் பண்ணிக்கலாம். அவ்வளவு தூரம் இந்த காலத்தில் யாருக்கும் அந்த தோளில் சூடுபட்டுக்கிறதுக்கு ரொம்ப அசௌகரியமாகவும் இருக்குது. ஒரு முறை பண்ணதே போகிறோம். அந்த பஞ்சசம்ஸ்காரத்தினுடைய மகிமை குறையில, அந்த பஞ்சசம்ஸ்காரமான தோளிலே சக்கரத்தாழ்வார் தெரியணுன்ற ஆசையினாலே பண்ணிக்கிறது. இப்பொழுது திருக்குழந்தாண்டவன் பண்ணிக்கச்சே எப்பேற்பட்ட மகான் தெம்பராண்டவன் ஆண்டவன் சொல்லும்போது தெம்பராண்டவனை சொல்லச்சே தெம்பராண்டவனுடைய மூச்சு காத்துப்பட்டா மேலப்பட்டா போறண்டா, அதுவே நமக்கு மோட்சத்தை கொடுத்துரும். அந்த மாதிரியான மகானவர், அவ்வளவு பரிசுத்தர் என்று தெம்பராண்டவனை ஸ்லாகிச்சாகும். அதனால தெம்பராண்டவனிடத்துல இருக்கிற ஒரு ஈடுபாட்டினாலேயும் ஆசிரம சம்பந்தத்திலேயே நமக்கு பஞ்சசம்ஸ்காரம் ஆகி இருக்கணும்ன்ற ஒரு ஆசையினாலேயும் அதனாலே பண்ணிட்டார். இதுக்காக இந்த சமாசேனம் பெரியாண்டவன் யாரிடத்துலையோ பண்ணிட்டார்னு நினச்சிக்க வேண்டாம். பஞ்சசம்ஸ்காரமானது தங்கள் வம்சத்திலே பெரியவர்களிடத்திலே பண்ணிக்கொண்டு காலக்ஷேபங்கள்னு பண்ணச்சே பரநியாசங்கள்னு பண்ணிக்கிச்சே இன்னும் விலட்சணமான அதிகாரிகளாய் ரொம்ப வசந்த ஜெகத் பிரசித்த ஆச்சாரியர்களாய் இருக்கிறவாளிடத்திலே வந்து அன்வயிச்சுக்கிறதுன்றது அது அந்த காலத்து வழக்கம் அப்படிதான் இருந்தது. அதனாலே சாமா பெரியப்பன் சுவாமி என்பவரிடத்திலே பஞ்சசம்ஸ்காரம் ஆச்சு சுவாமிக்கு. அந்த சுவாமிக்கு அனுஷ்டானம் அதெல்லாம் பஞ்சசம்ஸ்காரத்திலேருந்து இன்னும் அனுஷ்டானங்கள் விலட்சணமாக இருக்கும். எல்லா அனுஷ்டானத்தோடையும் வேள்ருக்கார். இந்த குழந்தை 10 வயசு இருக்கும் சுவாமிக்கு, பெரியாண்டவனுக்கு 10 வயசு இருக்கும். அப்பொழுது அவருடைய திருத்தகப்பனார் கிருஷ்ணாச்சாரியருக்கு சேத்துக்கு எழுதி அங்கே குழந்தையோ சேத்துக்கு எழலாம், குழந்தையோடே போகலாம், அங்கே போய் ஸ்நானம் பண்ணலாம்னு அந்த சேதுவுக்கு போகணுன்றது எல்லாருக்கும் ரொம்ப நம்ம ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கெல்லாம் ரொம்ப ஆசை. அது சேதுக்கு எழுறதுன்றது அது ஒரு சேது ஸ்நானம்ன்றது ஒரு பிரபத்தி மாதிரி ரொம்ப வசத்தியான ஒரு சத்காரியமாக பெரியவாளுடைய அபிப்பிராயம் அது. சுவாமி தேசிகன் சாதிக்கும்போது சக்கரதவேக்ஷணாது தக்ஷணாது பிரகிருஷ்ட பகுபாத்தக பிரசமஹேதுனா சேதுனா என்று ரொம்ப வாயினறிய சொல்றார். திருப்புல்வாணிலே கண்ணாத பெருமாள் தபசேன பெருமாள் எழுந்துட்டு இருக்கிற க்ஷேத்திரத்திலே அது சரணாகதி க்ஷேத்திரமான அப்படினாலே விபீஷணாழ்வானுக்கு பெருமாள் சரணாகதியை சுவீகரிச்சுண்டு. யார் வந்தாலும் அவனுடைய சரணாகதியை ஏற்றுக்கிறேன், விபீஷணோவா சுக்ரீவா எறிவா ராவணஸ்வயம்னு. அப்பா என்னுடைய மனசை திறந்து சொல்றேன், நான் வந்திருக்கிறவன் விபீஷணன் வேஷத்தும் போட்டு கொண்டு வந்திருக்கிற ராவணனா இருந்தாலும் அவன் சரணம்னு வருவானான்னு தான் ஆசைப்படுறேன். அதனாலே யார் வந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு பெருமாள் கண் கலங்கி சொன்னதான வார்த்தையாச்சு அது. அதனாலே சரணாகதியே சரணாசி ஒரு ஜீவாத்மாவுடைய அது சரணாகதியை அபேட்சிக்கிற சர்வேஸ்வரன் தன்னுடைய திருவுள்ளத்தை திறந்து கொட்டின க்ஷேத்திரமான அப்படின்னாலே அந்த க்ஷேத்திரத்துக்கு ஒரு அபாரமான பெருமை. அந்த க்ஷேத்திரத்திலே பெருமாள் சேதுவை கட்டினார். அந்த க்ஷேத்திரம் சேதுவானது ராமபக்தியினாலேயே கண்ண பண்ணப்பட்டது. அந்த குரங்குகள் எல்லாரும், வானர முதலிகள் எல்லாரும் ராமா ராமாயின்னு ராமபக்தியினாலேயே கைகால அசைச்சு மலையை தூக்கி கொண்டு வந்து ராமான்னு ராமன் பேரை சொல்லிண்டு சீதையை தாயாரை காப்பாற்ற போகணும்னு நாம் இந்த மாலையை பெருமாளுக்கு ஒரு உபகாரம் ஆக வேணும்னு அப்படி மனப்பூர்வமாக கட்டினதுனாலே அந்த சேது என்றாலே நம்ம ஆச்சாரியாளுக்கெல்லாம் ரொம்ப பெரியாண்டவன். அந்த காலத்தில் யாராவது பிரார்த்திக்க வந்தா, சரணாகதியை பிரார்த்திக்க வந்தா, அப்பா சேது சேது ஸ்நானம் பண்ணியிருக்கியாப்பா என்று கேட்டாகும். அது அதுபோல் சேது ஸ்நானம் பண்ணியிருக்கியா, இல்லை திருவேந்திரபுரத்திலே பெருமாள் மலை தேசிகன் மலை உற்சவமாவது சேவிச்சிருக்கியாப்பா என்று கேட்டாகும். அப்படி திருவேந்திரபுரத்திலே தேசிகனுடைய மலை உற்சவம் சேவிக்கிறதும் சேதுவிலே போய் ஸ்நானம் பண்ணுறதும் ரெண்டுத்தையும் ஒன்றா நினச்சி பேசுகிற பெரியவாள். அந்த அளவுக்கு தேசிகனுக்கும் பெருமை. திருவேந்திரபுரம் மலை உற்சவத்திலே பெருமை, தேசிகன் ஹயக்ரீவ பிரசாதத்தோடு இறங்கி வர அழகை சேவிக்கிறதும் அந்த மாதிரியான பெருமையுடையதுன்னு சொல்லுவாள். அது சேது ஸ்நானம் பண்ணுறது ரொம்ப ஆசை பெரியவாளுக்கு. எப்படி பத்ரிகாசிரமம் போகணும்னு பாரதத்தில் எல்லாரும் ஆசைப்படுவாளோ அதுபோல் நம்ம பெரியவாளுக்கு ஆசை பத்ரிகாசிரமம் போகணும்னு ஆசை உண்டு. ஆனால் இருந்தாலும் சேது ஸ்நானம் பண்ணணும், பிரபத்தி போலே ரொம்ப விசேஷமானது, அதனாலே சேது ஸ்நானம் பண்ணணும் என்று போகிற வழக்கம் அது. அதுலேயும் அந்த சேது ஸ்நானம் பண்ணினா அந்த பண்ணச்சே அந்த சங்கல்பத்திலே விசேஷம் உண்டு. அது எப்படின்னா, சாமான்யமாக சேது ஸ்நானம் பண்ணச்சே என்ன சொல்லி வச்சா, எத்தனையோ ஜென்மங்களே எத்தனையோ விதமான பாபங்களை தொடக்கூடாது, தொட்டு பார்க்கக்கூடாது, பார்த்து பேசக்கூடாது, பேசி சொல்லக்கூடாது சொல்லி, சாப்பிடக்கூடாது சாப்பிட்டு, இப்படி எல்லாம் கேட்கக்கூடாது கேட்டு, இப்படி எல்லாம் பண்ண பாபத்துக்கு எத்தனை ஜென்மங்களிலேயோ பண்ணினேனோ எல்லா பாவத்துக்கும் பிராயசித்தமாக இந்த சேது ஸ்நானம் பண்ணுறேன் அப்படின்னு சங்கல்பிக்கிறது உண்டு. ஆனால் அதே சமயம் இந்த பிரபத்தி பண்ண வாழ் போனான்னா எப்படி சங்கல்பிச்சுப்பா தெரியுமோ இல்லையோ, இப்படியானது அவன் பார்க்கக்கூடாது, பார்த்து பேசக்கூடாது, பேசி அதை தொடக்கூடாது, தொட்டு சாப்பிடக்கூடாது சாப்பிட்டு, இது மாதிரியான அது மாதிரி சேரக்கூடாது போலடி சேர்ந்து எல்லா பாவத்துக்கும் பிரபத்தியோடு போயிடுதோ இல்லையோ, அதனால் என்ன பண்ணுவா தெரியுமோ இல்லையோ, சங்கல்பிக்கச்சே சேது ஸ்நானத்தில் பிரபத்தி பிரபதி ஏத க்ஷணபரியந்தம் கிருத்தியாகரணாகிருத்தியாகரண பகவத விசார பாவதா விசார, இந்த பிரபத்திக்கு அப்புறம் நான் என்ன பாவம் பண்ணினேனோ, அது தொடக்கூடாது, தொட்டது பேசக்கூடாது, பேசினது இந்த மாதிரியான பாவத்துக்கெல்லாம் பிராயசித்தம் பண்ணிக்கிறேன்வா, என்ன தெரியுமோ இல்லையோ. அதாவது அந்த சேது ஸ்நானம் அப்படின்னு பண்ணால் அது பிரபத்திக்கு சமானமாயிடும். அதனால பிரபத்தி பண்ணவாளாக இருந்தால் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, அதுக்கப்புறம் பிரபத்திக்கு அப்புறம் பண்ண பாவத்துக்கு பிராயசித்தமாக அங்கே போய் ஸ்நானம் பண்ணிட்டு வருதுன்னு உண்டு. இந்த விஷயம் புரிஞ்சுதோ இல்லையோ, விஷயம் என்னென்னா அது பிரபத்தி மாதிரி ரொம்ப உசத்தி. அதனால சகத் அவேக்ஷணாது தக்ஷணாது பிரகிருஷ்ட பகுபாதக பிரசமஹேதுனா சேதுனான்னு. ஆனால் அதுக்காக சேது ஸ்நானம் பண்ணவா, பிரபத்தி பண்ணக்கூடா, பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிக்க கூடாது. எத்தனையோ தர்மங்கள் இருக்குது, எல்லா தர்மங்களுடைய பலனாகத்தான் பிரபத்தி என்கிறது கடைசியில் ஆச்சாரியர்களிடத்திலே சித்திக்கிறது. அதனால் சொல்லச்சே ஒரு வார்த்தையினாலே சொல்லும்போது அந்த சேது ஸ்நானமானது எந்த தர்மத்தை காட்டிலும் ரொம்ப உசந்தது. அதனால் எல்லா பிராயசித்தங்களை காட்டிலும் ரொம்ப உசந்தது. அப்பேற்பட்ட சேது ஸ்நானம் ஆயிடுச்சுன்னா நமக்கு பிரபத்திக்கு விரோதியாக இருந்த பாபங்கள் எல்லாம் தானே போய் அது பிரபத்தி என்கிறது நமக்கு சித்திக்கும். இதுக்கு சித்திக்கிறதுக்கு நமக்கு ஆச்சாரிய சம்பந்தம், ஆச்சாரிய பக்தி இதெல்லாம் இருந்தால் தானே உடனே சித்திச்சிடும் அப்படின்னு தாத்பரியம். அதை அப்படி கிரகிச்சுக்கணுமே வழியா, சேது ஸ்நானம் பண்ணால் பிரபத்தி பண்ண வேண்டாம்னு நினச்சிக்கவே கூடாது, மகா தப்பு அது. பிரபத்தி பண்ணுவதற்கு முன்னாடி சேது ஸ்நானம் பண்ணியிருக்கியாப்பான்னு கேட்கறதுனுடைய தாத்பரியம் என்னென்னா, ரொம்ப பாவம் பண்ணியிருப்பானே, இவ்வளவு பாவம் இருந்தால் இவனுக்கு பிரபத்தி பண்ணிக்கிறதுக்கு உண்டானதான விக்னங்கள்லாம் இருக்குமே, அதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடியே என்ன பிராயசித்தம் பண்ணியிருப்பானோன்னு நினச்சி பார்த்து சேது ஸ்நானம் பண்ணியிருக்கியான்னு கேட்பா. இது சேது ஸ்நானத்துக்கு வேலையாச்சு இந்த கிருஷ்ணமாச்சார் சுவாமி குழந்தையும் அழைச்சுட்டு போனேன் சேது ஸ்நானத்துக்கு. குழந்தைய வந்து நல்ல ஞானியாக இருக்கான், சின்ன வயசுலேயே குழந்தைக்கு சேது ஸ்நானம் பண்ணி வைக்கலாம்னு அழைச்சுட்டு போனார். அப்போ போச்சே யாத்திரையா, நட யாத்திரை தானே அந்த காலத்தில், நட யாத்திரையாக போச்சே சேது ஸ்நானத்துக்கு மகான்கள் வழியில் நல்ல திவ்ய க்ஷேத்திரங்களெல்லாம் சேவிச்சுட்டு போகிற வழக்கம் எம்பெருமானத்தில். அங்கங்கே ஆழ்வார் மங்களாஜாசனம் பண்ண க்ஷேத்திரங்கள், அக்ரஹாரங்கள், மகான்களுடையான அபிமானத்திலே ஏற்பட்டதான க்ஷேத்திரங்கள், இதெல்லாம் அப்படி சேவிச்சுண்டு போகிற வழக்கம். சேவிச்சுண்டு போச்சு, திருக்குழந்தைக்கு எழுதினார். அமுதனை சேவிச்சுண்டு அங்கிருந்து புறப்படணும். அங்கே 7 லட்சம் அங்கே திருக்குழந்தையில் அப்போது நிறைய பெரியவாள் இருந்தால், அதில் பாட்டராச்சாரிய வம்சத்தை சேர்ந்தவான்னு நிறைய பெரிய மகான்கள்லாம் எழுதியிருந்தா. இவாள் எல்லாரும் பாட்டராச்சார் தாத்தாச்சார் எல்லாம் ஒரே வார்த்தை தான். தமிழிலே பாட்டன்னு பேர், அதையே நாம் தமிழிலே தாத்தான்னு சொல்லுவோம். அதனால தாத்தனும் பாட்டனும் ரெண்டும் ஒன்று தான். இவா வம்சத்துக்கு தாத்தாச்சார்னு சொல்லிப்பா, பாட்டராச்சார்னு கும்பகோணத்தை சேர்ந்தவாள்லாம் அப்படி சொல்கிற வழக்கம். எல்லாருமே பிள்ளான் வம்சத்தை சேர்ந்தவா, பிள்ளானுமே நாதமுனி வம்சத்தை சேர்ந்தவர். பிள்ளான் வம்சத்தை ஆளவந்தார், ஆளவந்தார் வம்சத்தை சேர்ந்தவா பிள்ளான். அதனால இவாள்லாம் ஷடமர்ஷண கோத்திரத்தை சேர்ந்தவா, ரொம்ப மகாபுருஷாள். தாதாச்சார் பாட்டராச்சார் வம்சத்தில் பிள்ளான் வம்சத்தில் ரொம்ப மகாபுருஷாள்லாம் எழுந்துள்ளிருக்கா. நமக்குமே நம்ம ஆச்சாரிய பரம்பரையில் பஞ்சமர பஞ்சமதா தேசியன் இந்த மாதிரி தாதாச்சார்கள்லாம் ஆச்சாரியாளாக இருந்திருக்கா. இந்த பாட்டராச்சார் தெருவுனே ஒன்று இருக்குது கும்பகோணத்தில், ரொம்ப ஃபேமஸ் அது. அந்த தெருவிலே ஒரு சுவாமி ராகவாச்சார்னு எழுதியிருந்தாராம். அவர் ரொம்ப தனிக்கரம் கூட, நல்ல நீர்நிலம் விளைச்சல்லாம் இருந்து, அதனாலே நமக்கு இருக்கிறதான ஐஸ்வர்யத்துக்கு நல்லவாளை ஆராதிக்கணும்னு அவருக்கு எப்பவும் ஆசை. அதில் நல்லவாளை ஆராதிக்கணும்னு ஆராதிக்கிச்சே இந்த சுவாமி வேலிருக்காருன்னு கேள்விப்பட்டார். இந்த மாதிரி பெருமாள் கோயிலேருந்து கிருஷ்ணமாச்சார சுவாமி சாமவேதாத்தியாயி ரொம்ப விசேஷ ஜாதா வித்வானாக இருக்கார்னு கேள்விப்பட்டார். கேள்விப்பட்டு இவர் இந்த சுவாமியை தேடிட்டு போய் சுவாமி தேவன் ஏழு இருக்கிறதாயும் சேத்து யாத்திரை திருவண யாத்திரைன்னு சொல்கிற வழக்கம் சம்பிரதாயமாக சொல்லச்சே திருவண யாத்திரைன்னு சொல்கிறது. திருவண யாத்திரையாக ஏற்றதாக கேள்விப்பட்டேன். நம்ம ஆற்றுல ஒரு 2 நாள் ஏழு இருந்து இங்கே அந்தர்யாமி ஆராதனம் பார்த்துட்டு எழணும்னு பிரார்த்திக்கிறேன் என்று. நல்ல திரவியமாக இருந்தால் நல்ல மகான்களிடத்துலேயே கொடுக்கணும்னு ஆசை, அதுக்காக நம்ம ஆற்றுல 2 நாள் சில நாள் எழு இருக்கணும் அப்படின்னு கேட்டார் அவர். அவரும் அந்த ராகவாச்சார சுவாமியும் யாஜயேது ஸ்ரோத்ரிய சியானம்னு சொல்லியிருக்கு. நல்ல வேதாத்தியனம் பண்ணவா அனுஷ்டான பிராளாக இருந்தா அவளிடத்துல அவ ஆற்றுல போய் அவ ஆற்றுல அவ வேதாத்தியனம் பண்ணவாளுடைய ஆத்து பிரசாதம், அவ பெருமாளுக்கு கண்டருளின பிரசாதம், அவ வைஸ்வதேவம் பண்ண பிரசாதம் என்று கேட்டு வாங்கி சாப்பிடணும்னு சாஸ்திரம். அதனால் யாஜையேது ஸ்ரோத்ரியஸ்ய அன்னம், சில விஷயங்கள்லாம் யாரும் கூப்பிட வேண்டாம் கேட்க வேண்டாம் நாமே பண்ணணும்னு உண்டு. அது மாதிரி யாகம் நடந்ததுன்னா அனாஹூதோ அத்வரங்கச்சேதுன்னு சொல்லியிருக்கு. யாகத்துக்கு யாரானா கூப்பிட்டா தான் பத்திரிகை கொடுக்கல, நான் எதுக்கு போகிறது அப்படின்னு சொல்ல மாட்டாளாம். அனாஹூதோ அத்வரங்கச்சேத்து, யாகம்னு நடந்தாலே அது நாமே போய் பார்க்கணும், அதுக்கு யாராவது கூப்பிடணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. அது மாதிரி தான் கருட சேவை என்று நடந்தால் நாமே தான் போய் சேவிக்கணும். கருட சேவைக்கு என்னை கூப்பிடலைன்னு சொல்லுவாளா? அது மாதிரி கருட சேவை என்பது அதே போல தான். யாகம் என்பது அக்னி ரூபமாக நடக்கிற பகவத் ஆராதனம்னா, பிரம்மோத்சவம்ன்றது இப்படி வைபவமாக விழாவாக நடக்கிற பகவத் ஆராதனம். அதனால யாகத்துக்கு எப்படி கூப்பிடாமல் போவோமோ அதே மாதிரி கருட சேவைக்கும் கூப்பிடாமல் போவோம். இல்லை இப்படி திருப்பிக்கணும், கருட சேவைக்கு எப்படி யாரும் கூப்பிடாமையே போவோமோ போய் சேவிப்போமோ அதே போல தான் யாகத்துக்கும் கூப்பிடாமையே போய் அங்கே போய் அந்த யாகத்தை சேவிக்கணும்னு. அதே போல தான் யாஜையேது ஸ்ரோத்ரியஸ்யானம், நல்ல அவரால் முடியும்னு தெரிஞ்சால் அவரிடத்துல கொஞ்சம் உங்கள் ஆற்றுல இன்றைக்கி சாட்டுக்கிறேன், வேதவித்தான உங்கள் ஆற்றுல எனக்கு கொஞ்சம் இன்றைக்கி அந்தர்யாமிக்கு ஆகணும்னு கேட்கலாம், தப்பு இல்லை, அது சாஸ்திரம் ஒத்துன்ருக்கு. கொஞ்சமாவது பிரசாதம் கேட்டு வாங்கி அவரிடத்துலேயே சாப்பிட்டாலும் விசேஷம். அந்த சுவாமியே இவர் ஆராதிக்கிறதுக்காக கிருஷ்ணமாச்சார் கேட்டதுனால அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவாத்தில் குழந்தையோட சில நாள் அங்கே இருந்துட்டு பக்கத்தில் இருக்கிற தெய்வ தேசங்கள்லாம் சேவிச்சுண்டு எழுந்தருள் இருந்தார். இந்த குழந்தை சாமகானம் பண்ணுறான், சாம அத்தியனம் ஆகிட்டு இருந்தது இல்லையா, அதனால் சாமகானம் பண்ணுறான். ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணுறான் குழந்தை சாமகானம். சாமகானத்தை கேட்டார் அவர். சாமகானம் அதாவது அத்தியனம் பண்ணும்போது இந்த பிரம்ம யஜ்ஞம்னு ஒன்று பண்ணுவாள். எப்போவுமே பிரம்மயஜம் பண்ண வேண்டிய அவசியம், உபநயனம் ஆகிடுத்துனாலே பிரம்மயஜம் உண்டு. அதுவும் தலையாவணி ஆவட்டம் ஆகிடுத்துன்னா அதுக்கப்புறம் பிரம்மயஜம் வந்து வேத பாகத்தை அதுலேருந்து அதிகரித்து தவறாமல் நித்தியம் பிரம்மயஜம் வேதாத்தியனம் பண்ணணும். அத்தியனம் பண்ணுற வழக்கம். அந்த அத்தியனம் பண்ணச்சே பிரம்மயஜத்தை கொஞ்சம் உறக்க சொல்கிற வழக்கம் அது. பிரம்மயஜத்தை மனசுக்குள்ளே ரொம்ப சொல்லிக்க மாட்டா, ஏன்னா பிரம்மயஜத்தை உறக்கவே சொல்லணும்னு சொல்லியிருக்கு. ஆனால் அது சொல்லச்சே ஏகாந்தமான ஸ்தலத்தில் உறக்க சொல்லணும்னு சொல்லியிருக்கு. இது குழந்தை சாமகானம் பண்ணுச்சே, அழகாக சாமகானம் பண்ணுறான்னு குழந்தை கேட்டார். அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த சுவாமிக்கு. கொடுத்து ரொம்ப நேரம் சாமகானம் பண்ணுறானே, அவருக்கு திருக்குடந்தையில் இருக்கிறவாளுக்கு அமுதனுடைய கைங்கரியத்தில் ஈடுபாட்டுனாலே அவளுக்கு அருளி செயலையும் ரொம்ப ஈடுபாடு. அமுதனுக்கு கை அமுதனே திவ்ய பிரபந்த பிரவர்த்தகராச்சே, அதனால் திருக்குடந்தை க்ஷேத்திரத்தில் பாட்டராச்சார்களுக்கு விசேஷமாக அது திவ்ய பிரபந்தத்திலையும் ஈடுபாடு. அதனால் அந்த குழந்தைய கேட்குறார், அருளி செயல் ஆயிருக்கா அப்படின்னு குழந்தைய கேட்டார். குழந்தை சொன்னால் அருளி செயலும் ஆயின்ட்டுருக்கு அப்படின்னா, என்னடா திருநெடுந்தாண்டகம் ஆயிருக்கான்னு கேட்டார். ஏன்னா திருநெடுந்தாண்டகம்ன்றது எடுத்த உடனே சொல்லித்தர மாட்டா, திருமொழி ஆச்சே தான் திருநெடுந்தாண்டகம் ஆகும், திருப்பா வேணா முதலியே ஆகிடும். அந்த குழந்தை அருளி செயலம் தான் சந்தை ஆயின்ட்டுருக்கு கத்துட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னபோது, அப்படியா அப்போ திருநெடுந்தாண்டகம் ஆயிருக்கான்னு கேட்டார். திருநெடுந்தாண்டகம்னு பெரிய திருமொழியிலே கடைசியில் இருக்கிற மூணாவது பிரபந்தம் இல்லையா, அதனால அவர் எதேச்சியாக கேட்டார். அவர் திருநெடுந்தாண்டகம் ஆயிருக்கான்னு கேட்டார். கேட்டால் திருநெடுந்தாண்டகம் ஆயிருக்கு மாமான்னு சொன்னார் இந்த சுவாமி. அப்படியா அப்போ ஏதாவது ஒரு பாசுரம் சொல்லேன் அப்படின்னு கேட்குறார். அதுலேருந்து ஒரு பாசுரம் எடுத்து சொல்கிறார். இப்போ பெரியாண்டவன் பூர்வாசிரமத்தில் இந்த சம்பாஷணம் நடக்கிறது. இப்போ திருநெடுந்தாண்டகம் ரொம்ப விசேஷம். திருமூலியோ திருநெடுந்தாண்டகம்ன்றது அந்த சாஸ்திரம்னே சொல்லுவா. அவன் அருளி செயலில் ரொம்ப ஈடுபாடு இருக்கிறவா, அது உபய வேதாந்தத்துலேயும் நல்ல பரிச்சயம் இருக்கிறவா, திருநெடுந்தாண்டகத்தை சாஸ்திரம்னே சொல்லுவா. எப்படி திருப்பாவை என்பது ரொம்ப விசேஷமான அர்த்த புஷ்டியோட எத்தனை பேர் எத்தனை வருஷம் எத்தனை முறை சொன்னாலும் அது அர்த்த புஷ்டி மேலும் மேலும் அபிவிருத்தி ஆகிண்டே இருக்கோ, எப்படியானது ஒரு நல்ல பூமியானது விளைச்சல் விளைச்சல் கொடுத்துட்டே இருக்குமோ அது மாதிரி பூமாதேவி தாயார் ஆண்டாள் அருள் செய்த திருப்பாவையானது மேல மேல அர்த்த புஷ்டியோட மேல மேல விளைச்சல் ஆகிண்டே இருக்கு. அதுபோல திருநெடுந்தாண்டகம் அதே மாதிரி 30 பாசுரம் அதே மாதிரியே 30 திருப்பாவை மாதிரியே 30 பாசுரம் திருப்பாவ மாதிரியே நல்ல பெரிய பாசுரங்கள் வேற, அதுவும் சொல்றதுக்கும் ரொம்ப அழகா இருக்கும். திருநெடுந்தாண்டகம் அந்த பாசுரங்கள்லாம் ரொம்ப அழகா இருக்கும். திருக்குடந்தாண்டவனுக்கு அந்த திருநெடுந்தாண்டக பாசுரங்களிலே ரொம்ப வியாமோகம் அதிகம். பல சந்தர்ப்பங்களில் கொட்டேஷன்.
Thank you for choosing Reliance. Goodbye.
ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இம்பார்ட்டன்ட் பாட்டில் கட்டாயிட்டு அடியேன், க்ஷமிக்கணும். இப்போ ரீகனெக்ட் பண்ண பார்க்குறோம். ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் சுவாமியை கனெக்ட் பண்றதுக்கு, ப்ளீஸ் ஸ்டாண்ட் பை.
அப்படியே சுவாமி எழியாச்சு, க்ஷமிக்கணும் எல்லாரும். அப்படியே
திருநெடுந்தாண்டகம் எல்லா ஆச்சாரியாளுக்கும் ரொம்ப பிடிக்கும். அது சாஸ்திரம்னே சொல்லுவா. திருநெடுந்தாண்டகம் ஒரு சாஸ்திரம். இந்த நான் பட்டர் சரித்திரத்தில் சொல்லிச்சே, பட்டர் நஞ்சியரை தடுத்து ஆட்கொண்டது எப்படின்னா திருநெடுந்தாண்டகம்ன்ற சாஸ்திரத்தினாலேன்னு சொல்லுவா. அதுலேயும் முதல் 2 பாசுரத்தினாலேன்னு சொல்லுவா. மின்னுருவாய் முன்னுருவில் வேதம் நான்காய் விளக்கொளியாயும் முளைத்தெழுந்த திங்கள் தானாய் தன்னுருவாயின் துணிஹோ பில்லா பிறப்பொழியாய் இறப்பதற்கே எண்ணாது என்னோ பொன்னுருவாய் மணியுருவில் பூதமைந்தாய் உனதுருவாய் அனதுருவில் திகழும் சோதி தன்னுருவாய் என்னுருவில் நின்னயந்தை தலையில் உறையும் திருவடியே வணங்கினேனே. இப்படி இந்த பாசுரங்கள் சொல்லிச்சு ரொம்ப அழகா இருக்கும். திருநந்தாண்டவம் பாசுரம் சேவிக்கிறது மாத்திரமே அழகா இருக்கும். அதுல இங்கு திருவரும் இந்நிலங்கு திருவரும் பெரிய தோளும் கரிமுனிந்த கைத்தலமும் கண்ணும் வாயும் தன்னலந்தனரும் துழாய் மலரின் கீழே தாழ்ந்திலங்கு மகரம் சேரு குழையும் காட்டி என் நலனும் என் நிறையும் என் சிந்தையும் என் வளையும் கொண்டு என்னை ஆளுங்கொண்டு பொன்னலந்தனரும் செருந்தி பொழிலினூடே புனலரங்கம் முறிந்து போயினாரே புனலரங்கமுறிந்து போயினாரே. மின்னிலங்கு திருவுருவும் பெரிய தோளும் கரிமுனிந்த கைத்தலமும் கண்ணும் வாயும் தன்னலந்தனரும் துழாய் மலரின் கீழே தாழ்ந்திலங்கு மகரம் சேரு குழையும் காட்டி. பாசுரம் மாத்திரம் அர்த்தமே தெரிஞ்சுக்க மாட்டான். அது கலியன், அது நாலு கவி பெருமாள். அதனாலே கவியே என்பது கலியனுடைய திருவாக்களே ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக ரொம்ப மதுரமாக இருக்கும். அதுக்கெல்லாம் எத்தனையோ பாசுரங்கள் உண்டு. அது மாதிரியான பாசுரங்கள் நிறைஞ்சி இருக்குது திருநெடுந்தாண்டகத்தில். அதனால் அந்த திருநெடுந்தாண்டக பாசுரம் இந்த குழந்தை நல்ல சாமகானம் ரொம்ப நல்லா பண்ணுறான். அதனால் இப்போ மொத்தத்திலேயே பாசுரங்கள்லாம் கானமாக கேட்டால் ரொம்ப விசேஷம். அந்த கானமாக கேட்டான்னா எல்லாரும் கானமாக பாட ஆரம்பித்தா அவாவா வெவ்வேறு விதமாக கானத்தில் கமக்கம் போட்டு இழுப்பா. அதனாலே எல்லாரும் ஒன்றா பாட ஆரம்பித்தாங்கன்னா கேட்க முடியாதுன்றதுனால தான் இப்பொழுது ஒரே ரீதியில் நாம் சேவா காலம்னு ஒரு ரீதியை கடைபிடிக்கிறோம். ஆனால் பாசுரங்கள்னு கானமாக பண்ணிச்சே நல்லாயிருக்கும். அது நல்ல கானசாஸ்திரம் தெரிஞ்சவா பாடினா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குழந்தைய திருநெடுந்தாண்டகம் சொல்ல சொன்னால் குழந்தை ரொம்ப நல்லா திருநெடுந்தாண்டகம் சொல்கிறான். தென் இலங்கையரண் சிதறிய உணன் மாளச் சென்றுலக மூந்தினையும் திரிந்தோரு தேழால் மண்ணிறங்கு வாரதத்தை மாள ஊர்ந்தவரையுருவின் மகளிற்றை தோழி எந்தன் பொன்னிலங்கு முளைக்குவட்டில் போட்டி கொண்டு போகாமவல்லேனாய் புலவி எய்தி என் இலங்கம் எல்லாம் வந்து இன்பமீத எப்பொழுதும் நினைந்துருகி இருப்பன் நானே என் இலங்கம் எல்லாம் வந்து இன்பமீதா எப்பொழுதும் நினைந்துருகி இருப்பன் நானே. இந்த பாசுரங்களுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லி மாளாது. அவ்வளவு அற்புதமான பாசுரம். திருப்பாவ மாதிரியே பலகாலம் திருப்பியும் பல நாட்கள் சொல்ல வேண்டிய அவ்வளவு அர்த்த கம்பீரம் உள்ள பாசுரங்கள். இந்த குழந்தை ரொம்ப நன்னா பாடினான். இந்த பாசுரங்கள் சொன்னான். சொன்னபோது அவர் கேட்டார், என்ன குழந்தை இந்த பாசுரத்துக்கு அர்த்தம் தெரியுமான்னு கேட்டார். அவர் எப்போவுமே மேலே மேலே இது இதை விட இன்னும் நன்னா இந்த குழந்தை இன்னும் நன்னா சொல்லுவானா நன்னா தெரிஞ்சுட்டு இருக்கானா என்று கேட்குற வழக்கம் தானே. சாமான்யமாக ஒருத்தன் நெத்தி கேட்டுக்காதவன் இருந்தான்னா என்ன குழந்தை நீ நெத்திக்கிட்டு கூடாதான்னு கேட்பா. நெத்திக்கிட்டுக்கிறவனா இருந்தால் என்னடா ஒத்த தான் எட்டுக்கிறியாடா என்ன திருமணாவே எட்டுக்கூடாதா அப்படின்னு கேட்பா. திருமணம் எட்டுக்கிறவனா பார்த்தானா அடே சந்தி சாமத்திலாம் பண்ணுறியாடா அப்படின்னு கேட்பா. சந்தி சாவித்திரி பண்ணுறவனாக இருந்தானா ஏன்னா பிரம்மயக்கம்லாம் பண்ணிட்டு இருக்கியாடா ஆதார சக்தி பண்ணுறியா அப்படின்னு கேட்பா. அதெல்லாம் பண்ணுறவனாக இருந்தால் திருவாராதனை பண்ணுறியான்னு கேட்பா. அப்புறம் திருவாராதனை பண்ணுறியாடா வெளியில் சாப்பிடாமல் இருக்கியாடா அப்படின்னு கேட்பா. அப்புறம் வெளியில் சாப்பிடாமல் இருந்தா வெளியில் சாப்பிடாமல் இருக்கா அப்படின்னா ரொம்ப நல்லது இந்த மாதிரி ஏகாதசி உபவாசம் இருக்கியாடான்னு கேட்பா. இப்படியே மேலே மேலே கேட்குற வழக்கம்தான். பெரியவாள் சாதாரணமாக இன்னும் நன்னா இருக்கட்டுமே இன்னும் என்ன பண்ணுறான் இந்த குழந்தை தெரிஞ்சுட்டு இருக்கானா என்ன அப்படின்னு கேட்கறது தானே வழக்கம் தானே. இது அந்த ரீதியில் இந்த சுவாமி இந்த குழந்தையை பார்த்தார், நன்னா இருக்கான்னு பார்த்தார், சாமகானம் என்ன பண்ணுறான்னு பார்த்தார், சாமகானம் பண்ணுறதை பார்த்தானா அப்புறம் திவ்ய பிரபந்தம் நன்னா சொல்கிறானான்னு பார்த்தார், திவ்ய பிரபந்தம் சொந்தானான்னு பார்த்தான்னா பிரபந்தத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சுட்டு இருக்கானான்னு பார்த்தார். அதுக்காக அடைய குழந்தை இந்த பாசனம் சொன்னியே இதுக்கு அர்த்தம் சொல்லுடா அப்படின்னார். உடனே அற்புதமாக சொன்னார் குழந்தை. பத்தே வயசு, அதுவும் திருநெடுந்தாண்டகத்தில் அர்த்தம் எப்படின்னா பத்து பாசுரம் ஆழ்வார் தானான தன்மையிலே பாசுறார் பேசுகிறார். அப்புறம் பத்து பாசுரம் எப்படின்னா திருத்தாயார் தன்னுடைய பரகால நாயகி குழந்தை அந்த பொன் குழந்தை படுற வேதனையை அவராலே தாங்க முடியாமல் தாயார் பாசுரமாக பாடுறார். அடுத்தது ஒன்பது பாசனம் அப்படின்னா அந்த பொன் குழந்தையே பரகால நாயகியே தன்னுடையதான அந்த காதல பகவானிடத்துல இருக்கிற அந்த பிரேமத்தையும் அந்த பிரிவில இருக்கிறதான அந்த கஷ்டத்தையும் எல்லாத்தையும் தன்வாயாலே சொல்லும்படியான பாசுரம். ரொம்ப எல்லாம் உச்சக்கட்ட அனுபவத்துல இருக்கிற பாசுரம் ரொமணனா இருக்கும். இந்த குழந்தை ரொமணனா சொல்றார், வியாக்கியானம் சொல்றார், அப்படியே அசந்து போயிட்டார் அந்த சுவாமி. எப்படியுமா பெரியவா மகான்கள் நல்ல உபயவே தான் இந்த காலக்ஷேபம் பண்ணவா சொல்ற காரிய வார்த்தைகள்லாம் இந்த குழந்தை அனாயாசமா சொல்றானே. பத்து வயசு குழந்தை சொல்றானே, ரொம்ப பிடிச்சு போச்சு அவருக்கு. அவர் கிருஷ்ணமாச்சார திருவண்ண யாத்திரைக்கு கிளம்பினார்னா இந்த ராகவாச்சுவா சுவாமி அவர்கிட்ட, சுவாமி சுவாமி உங்க குமாரனை நானே வச்சுக்கிறேன், நீர் மட்டும் திருவண யாத்திரைக்கு போயிட்டு வாருமே, சின்ன குழந்தை எதுக்கு அங்கெல்லாம் அழைச்சிட்டு போறேன், தேவர்னா பட்டினி எல்லாம் தாங்கும், குழந்தைய போய் அங்கங்க பட்டினி போட்டுட்டு அழைச்சிட்டு போவானே, யாத்திரைகள் எங்க எல்லா இடத்துலயும் பிரசாதம் கிடைக்குமா, கிடைக்கிற இடத்துல சாப்பிட்டு போறதுக்கு இந்த குழந்தை எதுக்கு கஷ்டப்படுத்துறேர், எனக்கு குழந்தை நல்லா இருக்கான், ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு சுவாமி, அவங்ககிட்ட அவனுக்கு இன்னும் ஏதாவது நான் சொல்லி தரணும்னு ஆசையா இருக்குன்னு ஆசைப்பட்டார் அவர். அவர் நல்ல சது சாஸ்திரம் தெரிஞ்சவர் வேற அந்த ராகவாச்சார சுவாமி, அதில் நல்ல வேத வித்து அவர் பிரபந்தத்துலேயும் நல்ல ஈடுபாடு, நல்லா சொல்லி தருவார், பார்த்தாருவார். இந்த குழந்தைக்கு நானே ஏதாவது சொல்லித்தரணேன், தேவர் மாத்திரம் ஏழா அப்படின்னு பிரார்த்திச்சுட்டார். அவர் ரொம்ப பிரார்த்திச்சுட்டார். பார்த்தார் சுவாமியும் சரி வாஸ்தவம் தான், ஏற்கனவே காஞ்சிபுரத்துலேருந்து அழைச்சின்னு வந்தாச்சு குழந்தைய, வழியேற ரொம்ப குழந்தை சாப்பிட முடியல, அவன் நாம தான் ஏதாவது சாப்பிட்றதுக்கு சிரமப்படுறோம், யாத்திரைன்னா அப்படி தான், யாத்திரையில பெருமாள் சேவை புண்ணிய தீர்த்த ஸ்நானம் அதுதான் முக்கியமே, எப்படியும் ஆகாரம் முக்கியம் இல்லைன்னு நாம கிளம்பி வந்துட்டோம், குழந்தைக்கும் சேர்த்து யாத்திரை கிடைக்கட்டுமேனு பார்த்தோம், ஆனால் ஏதோ தெரியல பெருமாள் நியமனம் போல இருக்கு, இங்கே அமுதனுடைய கட்டளையா தெரிகிறது, அதனாலே குழந்தைய இங்கே இவர் திவ்ய பிரபந்தத்தை பரீட்சை பண்ணி பார்த்துட்டு தானே இங்கே குழந்தைய வச்சுக்கிறேன்னு சொல்றார், சரி இருக்கட்டும் இந்த குழந்தை இங்கே இருக்கட்டும் நான் போயிட்டு வந்துடுறேன் என்று அவரும் அவருடைய அந்த ராகவாச்சார சுவாமியினுடைய நிர்பந்தத்துக்காக தனக்கும் குழந்தைய அழைச்சின்னு போச்சு, அவன் குழந்தை பட்டினி இருக்க வேண்டியிருக்கே என்று பார்த்து சரி இங்கே இருக்கட்டும் நான் திருவண யாத்திரை போயிட்டு வரேன்னு சொல்லி அதுக்கப்புறம் திருவண யாத்திரைக்கு போயிட்டு வந்தார். அது போயிட்டு வர்றதுக்கு 3 மாசம் ஆயிடுத்து, போயிட்டு திருவணைன்னா ஒரு க்ஷேத்திரத்தில் போனான்னா க்ஷேத்திர யாத்திரையாக போவா, க்ஷேத்திரத்தில் அங்கங்கே ஒரு மினிமம் 3 நாளாவது தங்கிட்டு போவா, இப்படி போனேன்னா அப்புறம் திருவணைக்கு போனா விட்டு திருவணையில் ஒரு அந்த காலத்தில் 3 நாளாவது தங்குவா, இல்லைன்னா அவ 12 நாளாவது தங்குவா, இப்படிலாம் தங்குற வழக்கம். 3 நாள் தங்கி 12 12 ஸ்நானம் பண்ணி 36 ஸ்நானம் பண்ணுறது, இல்லைன்னா 12 நாள் தங்கி 3 3 ஸ்நானம் பண்ணி 36 ஸ்நானம் பண்ணுறது, இப்படிலாம் வழக்கம் உண்டு. அதனால சுவாமி போய் திருவண்ணம் தங்கிட்டு திரும்பி வர்றதுக்கு 3 மாசத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. அதுக்குள்ள இந்த குழந்தைக்கு அவர் பாடம் சொல்ல ஆரம்பித்தார், பாடம் சொல்ல ஆரம்பித்தா அப்போ உள்ள தேசிகனுக்கு சொல்கிற மாதிரி ஆகிப்போச்சு. குழந்தை கடகட கடகடகடன்னு ஒரு நாள் சொன்னால் மறுநாள் திருப்பியும் அதை சொல்லி தந்த வேண்டிய அவசியமே இல்லை, சொன்னால் சொல்லி கொடுத்தா உடனே அப்படியே எப்படி ஆக்கும், அந்த கல்பூரத்தில் அக்னியை வச்சான்னா உடனே பிடிச்சிட்டு வர்றது, அது மாதிரி சொல்லி கொடுத்தார். இந்த சுவாமியும் சரி அவள் அப்பா போயிட்டு தோ வந்துடுவார், அதனால் ரொம்ப பெரிய பாடங்களாக எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காவிய பாடங்களாக சொல்லி கொடுக்குறார். 10 வயசு தானே ஆறுது, அதனால சம்ஸ்கிருத அபிவிருத்தி இருந்தால் பின்னாடி குழந்தைக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். எப்போ சம்ஸ்கிருதம்னா அது ஞானத்துக்கு ஆதாரம், அது நம்ம சாஸ்திரங்கள் வாசிக்கிறதும் இல்லை, ஆச்சாரியாளுடைய கிரந்தங்களை வாசிக்கிறதா இருந்தாலும் அதுக்கும் மேலே ராமாயணம் முதலானதான கோஷங்கள் எல்லாம் வாசிக்கிறதா இருந்தாலும் சம்ஸ்கிருதம் வாசித்தாதான் அந்த ஆத்மசுத்தி ஏற்படுறது. அதே மாதிரி தப்பு காரியத்தில் போகக்கூடாது என்று ஒரு புத்தியும் அப்போ தான் சம்ஸ்கிருதம் வாசித்தா தானே ஏற்படும் அது. அதனால் சம்ஸ்கிருதம் வாசித்தவாடெல்லாம் தப்பே பண்ணுறதில்லைன்னு ஒன்றும் பிரதிஜை பண்ண முடியாது, ஆனால் இந்த தப்பு காரியத்தை பண்ணக்கூடாது என்று அங்கங்கே தடை போட்டுக்கிறதுக்காவது அந்த சம்ஸ்கிருதம் அவசியம். அதுவும் நிறைய தர்மசாஸ்திரங்கள்லாம் சம்ஸ்கிருதத்தில் இருக்கிறதுனால சம்ஸ்கிருதம் வாசித்தவாளுக்கு தானே இந்த மாதிரியான புத்தகங்களை பார்க்கச்சே இதெல்லாம் வாசிக்கலாம்னு தோணும், வாசித்தா விஷயம் தெரியுது, விஷயம் தெரிஞ்சாலே கொஞ்சம் அவளுக்கு சில சுத்திகள்லாம் ஏற்படுறது, அவள் செயல்முறைகளிலும் சில நடைமுறைகளிலும் அவள்லாம் சுத்தி ஏற்படுறது. அதனால சம்ஸ்கிருதமானது ரொம்ப பவித்திரமான பாஷையானபடினால அதுவும் மேற்கொண்டு அது நல்ல ஞானத்துக்கு ஆதாரமாக இருக்கிறபடினால குழந்தையோ 10 வயசாக இருக்கான், இவனுக்கு நிறைய சொல்லி தர முடியாது, அவள் அப்பா எப்போ போயிட்டு அதை வந்துருவாரோ ஒன்றுவோ, அதனால குழந்தைக்கு காவிய பாடங்களாக சொல்லி கொடுக்கலாம் என்று சம்ஸ்கிருதம் காவிய பாடங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். அவ அப்பாவும் போயிட்டு திரும்பி வந்தார். அதுவும் அதே மூணு மாசத்துக்குள்ள இந்த குழந்தை இந்த பாரத சம்பு விஸ்வகுணாதர்சம் இதெல்லாம் அந்த காலத்துல காவியம் வாசிக்கிறது சம்ஸ்கிருத ஞானத்துக்காகவும் நம்ம பிராச்சீனமான புராணங்கள் எல்லாம் இதில் அடங்கி இருக்குன்னா இப்போ பாரத சம்பு வாசிக்கிறது, அதே மாதிரி விஸ்வகுணாதர்சம் அப்படின்னு அந்த வெங்கடாத்ரி கவி எழுதினது, இதெல்லாம் ரொம்ப சம்ஸ்கிருதத்துக்கு அவசியமாயும் ரொம்ப சுவாரஸ்யமானதாயும் கவிதைகள் இதெல்லாம் வாசிச்சுட்டு அரசன் மேலே நாடகம் வாசிக்க ஆரம்பிக்கிறது. நாடகம்ன்றது என்னென்னா காவியம்னாலே நாடகத்தில் தான் கொண்டு போய் முடியும். இதெல்லாம் சம்ஸ்கிருத படிப்பினுடைய வரிசை இது. எப்படி ஒன்றாவது ரெண்டாவது அப்படின்னு சொன்னாலே எலிமெண்ட்ரி ஸ்கூல்னு சொல்லுவா, ஹைஸ்கூல்னு சொல்லுவா, அதுக்கு மேலே எப்படி காலேஜ்னு சொல்கிற மாதிரி சம்ஸ்கிருதம்னு வாசித்தான்னா கடைசியில் நாடகம் வாசி முடிக்கிறது. அந்த குழந்தை நாடகம் வாசிக்கிற அளவுக்கு ரொம்ப கெட்டிக்காரன் ஆகிட்டான். பார்த்தார் வந்தார் கிருஷ்ணமாச்சார், குழந்தை ராகவாச்சார்கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டு அவரிடத்துல அபிமான புத்திரன் மாதிரி அவரிடத்துல குழந்தை விசுவாசமாக இருந்து சம்ஸ்கிருதமும் நன்னா வாசித்து ரொம்ப தேறிவிட்டான் மூணே மாதத்தில். சம்ஸ்கிருதம் இப்போ சொல்லித்தரவா சம்ஸ்கிருதத்தை சம்ஸ்கிருதத்திலேயே சொல்லி கொடுத்தாள்னா அது ஒன்றும் ஒரு மாதத்துலேயே சம்ஸ்கிருதம் பேசவே வந்துடும். அது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. எல்லா பாஷையும் அப்படி தானே, ஏதோ ஒரு புது ஊருக்கு போகிறா, அந்த ஊர் பாஷையே என்னன்னு தெரியாது. கடைசியில் பார்த்தானா அந்த ஊரில் போய் கடையில் நின்று உப்பு புளி இதெல்லாம் வாங்க ஆரம்பித்தான்னா எல்லாம் பேச தெரிஞ்சு போகிறது. ஒரே மாதத்தில் மொத்த பாஷையும் வந்து விடுறது. சம்ஸ்கிருதமும் அதே மாதிரி தான். இதில் என்ன சிரமம்னா இப்போ அந்த மாதிரி பேசுகிறவா யாரும் கிடையாது, அதனாலே சம்ஸ்கிருதம் வந்து ரொம்ப க்ஷீணமாக போயிட்டே இருக்குது. அந்த பாடம் சொல்கிற பெரியவாள் சம்ஸ்கிருத கிரந்தங்களை சம்ஸ்கிருதத்திலேயே தான் பாடம் சொல்லுவா. அதனால் ஏதாவது ரொம்ப புரிய வேண்டியிருந்ததுன்னா அப்போ வேணால் மாதிருபாஷையில தமிழ் பாஷையில அதை விளக்குறது வழக்கம். எனக்கு இந்த ஆச்சரியமாக சம்ஸ்கிருதம் பேசுகிற அளவுக்கு நல்ல கெட்டிக்காரனாகிட்டான். அவன் அப்பா கிட்ட வேதாதீனம் பண்ணிகிட்டு இருந்தார், அதே சமயம் அருளி செயலும் கேட்டுட்டு இருந்தார். இங்கே வந்தார், இந்த குழந்தைக்கு நல்ல சம்ஸ்கிருதம் சொல்லி கொடுக்கலான்னு சம்ஸ்கிருதம் நன்னா சொல்லி கொடுத்துட்டார் இந்த சுவாமி. அவர் நல்ல சதுசாஸ்திர பண்டிதர்வர் சொன்னார்னா நல்ல ஆச்சரியமாக அப்படியே. அதாவது பத்திரம் ஆத்து தங்கம்னு சொல்லுவாளே அதுபோல் இப்போ குழந்தை சம்ஸ்கிருதம் நன்னா இப்போ கெட்டிக்காரனாக வாசிக்கிறதுனால சம்ஸ்கிருத கிரந்தங்கள் எல்லாம் சாஸ்திர கிரந்தங்கள் எல்லாம் வாசிக்கிற யோகியதை பூர்ணமாக வந்து கொடுத்தோம் அந்த மூணே மாதத்தில். அந்த ரொம்ப அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அழைச்சுண்டு பெருமாள் கோவிலுக்கு திரும்பி வேல்ட்டார். திரும்பி வேலைனா எதுவாக இருந்தாலும் சரி, சாஸ்திரம் வாசிக்கிறதுக்கு முன்னாடி அத்தியனத்தை முடிச்சு விடணும். அத்தியனம் முடிக்காமல் சாஸ்திரம் வாசிக்க ஆரம்பித்தா அப்புறம் அத்தியனம் நின்று போயிடும். அத்தியனம் நின்று போயிடுச்சுன்னா பிராமணியமே கிடையாது. அதனால் அத்தியனத்தை முதல்ல முடிக்கணும்னு குழந்தைக்கு முதல்ல அத்தியனத்தை பண்ணி முடிச்சு கொடுத்தார் அவர். ஏன்னா அத்தியனம் வேதத்தினால தான் பிராமணியம், அதுவும் அத்தியனம் பண்ணாதான் பிராமணன். அத்தியனம் பண்ணலைன்னா பிராமணனாக இருந்தாலும் பிராமணியம் கிடையாதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதுவும் எதுக்காக அத்தியனம் பண்ணணும்னா அதுப்போ கேள்வியே கேட்காதேன்னு சாஸ்திரம் நிஷ்காரணேன பிராமணேன. ஒரு காரணம் வேதோ அத்தியேதவியா, ஒரு காரணமும் இல்லாமல் பிராமணன் வேதத்தை அத்தியனம் பண்ணணும். அதனால வரக்கூடிய நன்மை என்னன்றதெல்லாம் நான் இப்போ உனக்கு சொல்ல வேண்டியதில்லை, எல்லா நன்மையும் உண்டு. வேதத்தை அத்தியனம் பண்ணால் வரக்கூடிய நன்மை எல்லாம் காலப்போக்கில் நன்னா நீயே தெரிஞ்சுக்கலாம். அது ஜகத்திலேயே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இது சொல்கிறத கேளு, வேதத்தை எந்த காரணத்தையும் கேட்காத, நீ பிராமணனா பாப்பானா அத்தியனம் பண்ணி வை அப்படின்னு வேதம் உத்தரவு போட்டிருக்கு. இது இதனுடைய விசேஷமான தாத்பரியங்கள்லாம் இப்போ சொல்ல வேணாம், நாழி ஆயிடுத்து. அதனால் அடுத்த வாரம் இந்த விஷயத்தை மேற்கொண்டு தொடரலாம்னு சொல்லி இப்போ பெரியாண்டவன் அவர் வேதா சாமவேதாத்தியனம் பூர்த்தியாகி மேற்கொண்டு சாஸ்திர காவியங்கள்லாம் சாஸ்திரங்கள்லாம் வாசிக்கிறதுக்கு சித்தமாக இருக்கார் என்ற வரைக்கும் இதோடு இன்றைக்கி முடிச்சுக்கலாம். கவிதார்க்கிகசிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நம. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அது ஏதோ அவகிட்ட 1 hour எதனா முதல்ல தெரியல, அதனால ஆட்டோமேட்டிக்கா கட் ஆகுது. என்னோட செல்போன் கூட பேசினே இருந்தா கரெக்டா 1 hour கட் ஆகும்.
இது அப்படி இருக்கல, அதே தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் இருந்தா கூட எதுவும் ஆயிட்டு இருக்கேன். பட் ரொம்ப ரொம்ப சரியான சமயத்துல
அதனால மத்தவாள்லாம் டிராப் அவுட் ஆயிட்டாளா, 1 hour கட் ஆனே சில பேர் டிராப் அவுட் ஆயிடுவா.
சரி, நான் சீக்கிரம் திருப்பி லைன் கிடைச்சிருது அதனால டிராப் அவுட் ஆயிருக்க மாட்டா. சரி, பாக்கலாம் அடுத்த வாரம் பாக்கலாம்.